താങ്ക് യു ജീസസ് ആൻഡ് എവരിവൺ. എന്റെ പ്ലാൻ ഓഫ് റിഡംപ്ഷനുകാരൻ സ്തോത്രം. നീ യഹോവായിരിക്കും, യഹോവ ദൈവം, യഹോവ ശലോം ആൻഡ് എവരിവൺ, യഹോവ സേവിയെ, അതർക്കായി നമുക്ക് സ്തോത്രം. താങ്ക് യു ജീസസ് ആൻഡ് എവരിവൺ, സ്തോത്രം യേശുവേ, നന്ദി ആൻഡ് എവരിവൺ, എത്തിയിരിക്കുന്നു യേശുവേ, സ്തോത്രം. Thank you, Jesus, and Hallelujah, glory, Hallelujah, praise God. So, Thamadari, Irikravani, Irindar, Varagro, Maya, Saru, Lam, Devanai, Kattai, Abraham, Isaac, Yaakov, and Devanai, Thudigil, Pairnathakur, Pasututil, Magatum, Lora, Pudangla, Sigra, Maya, Devanai, So, Tham, Yael, Nachatrangla, Varadigatthi, Vendikundu, Yael, Punkutil, Malagre, Kulavi, Kundra, Kravare, Makku, So, Tham, and Devanai, Thudikiram, and Devanai, So, Tham, and Devanai,
நிர்மூலமாகாததும் நீ பதுமக்கிருபை, மூலமாகாததும் நீ பதுமக்கிருபை, நீ சேரும் பாவம் நீங்கினது நித்திய ஜீவன் பெற்று கொண்டு
നേശിക്കുന്ന നല്ല പിതാവേ, ഉമക്ക് സ്തോത്രങ്ങൾ ഏറെടുക്കും. ഇന്ന് അരുമയാന കാലവളിലെ ഉമക്ക് ആരാനെ ചെയ്യുമ്പടിയാകെ കൊണ്ടുവന്നിരിക്കും. നീരാണ്ട ഒരു മനുഷ്യനെ ഉമക്ക് ആരാനെ ചെയ്യുമ്പടിയാകെ ഉണ്ടാക്കിനി. എന്നാൽ മനുഷ്യനാണ്ടവരെ ഉമ്മയെ വിട്ട് ദൂരം പൊഴുതുമ്പോഴും നമ്മുടെ സമൂഹത്തെ വിട്ട് അവൻ വിലകിപ്പോന്നാൽ ആബ്രഹാമിൻ സന്തതി തെരിഞ്ഞുകൊണ്ട് അത് ഇസ്രായേൽജനങ്ങൾ ഉമക്ക് ആരാനെ ചെയ്യുമ്പടിയാകെ ആണ്ടവർ ആശ്രയിപ്പ് കൂടാരത്തെയും പിൻപ് ദേവാലയത്തിനീർ കൊടുത്തി. അവിധമാക ആരാനെ ചെയ്താൽ അവളെ നീർ ആശീർവദിച്ച് വരുവീർ എന്ന് ചൊല്ലിയിരുന്നീർ. ഇന്ന കടസി കാലത്തിലെ ആണ്ടവരെ ആദിയോടും ഉണ്മയോടും ആരാധിക്കുമ്പടിയാകെ ഇന്ന ഭൂലോകത്തിലെ എങ്ങളെ വൈത്തിരിപ്പതുക്കായ സ്തോത്രം. പല്ലോകത്തിലെ ആയിരമായിരമാരം ദേവർകൾ ആ ദേവദൂതകളുമായി ആരാധിച്ചുകൊണ്ടിരിക്കാറ് നീർ ആരാധിക്കക്കൂടിയവരാകെ ഇരിക്കീർ. നീർ ഒരുവരെ ആണ്ടവരെ എല്ലാ മഹിമയും സ്തോത്രത്തെയും അവൻ മഹിമയും പറ്റിക്കൊള്ള പാത്രരായിരിക്കാൻ സ്തോത്രം. നീർ ഒരുവരെ ദേവൻ, ഉമ്മുടെ നാമമേ അല്ലാമൽ വേറൊരു നാമം ഇല്ല. ഇന്ന കാലവിളിലെ ഞങ്ങൾ കത്തരാകിയ യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തെ തൊഴുതു കൊടുക്കും. ഉമക്ക് ആരാനെ ചെയ്യ മുടിയാതെപടി തടയപ്പെട്ടിരിക്കുന്ന നമ്മുടെ പിള്ളകളെ ആണ്ടവരെ നീ നാമെ സന്ധിത്തള്ളിനീരാക. എന്ത സൂനലയും ക്രിസ്തുവിൻ അൻപ വിട്ട് ഞങ്ങളെ പിരിക്ക മാറ്റാതെ എന്ന് ആണ്ടവരെ ഇത് പശുത്ത പൗൽ ചൊല്ലിയിരിക്കാറ്. മരണമാണാലും ജീവനാണാലും ദേവദൂതരാണാലും അധികാരങ്ങളാണാലും വല്ലമയാണാലും നികൾകാര്യമാണാലും വരും കാര്യം കാണാനാലും ഉയർവാണാലും താഴ്വാണാലും വേറെ എന്ത് സൃഷ്ടിയാണാലും കത്രാഹി യേശു ക്രിസ്തുവിൻ മേലുള്ള ദേവന്റെ അൻപൈ വിട്ട് പിരിക്ക മാറ്റാതെ എന്ന് ചൊല്ലിയിരിക്കും. ഇതമായി നമ്മുടെ അൻപൈ വിട്ട് പിരിന്തിരിക്കുന്നവരുകളാണ്ടവരെ ദൂരത്തിലെ ഉമ്മ ദൂരത്തിലെ പിൻപറ്റുന്നവരെ നീ സന്ധിത്ത് ദേവസമുദ്രത്തിലേക്ക് കൊണ്ടുവരുതീരാകെ. ആരാനെ ചെയ്യ ആണ്ടവരെ നല്ല സൂനല ഇരുന്നും അതെ മീരി തങ്ങളുടെ മനം പോണ പോക്കില പോയിക്കൊണ്ട് ഇത് ദേവസമൂഹത്തെ വിട്ട് വിലകിയിരിക്കുന്നവളെ നീ സന്ധിയും ഇന്ന നേരത്തിലെ നീ സന്ധിക്ക് വേണ്ടി മജ്ജിപ്പിക്കും. ഒരു ഉണർവുള്ള ഇരയത്തെ തരുവീരാകെ. കത്തർക്ക് ആരാനെ ചെയ്തോം എന്ന് സ്വന്തപൊഴുത് നാൻ മഹിഴ്ചിയായിരുന്നേൻ എന്ന് താബിത് ചൊല്ലുകാ. അന്ന വിധമായ താബിതുക്ക് കൊടുത്ത അന്ന ആദിയെ ആണ്ടവരെ എങ്ങൾക്ക് നീ തന്നിരിക്കീ. നാങ്ങൾ മഹിഴ്ചിയോടുകൂടെ നമുക്ക് ആരാനെ ചെയ്യ വന്നിരിക്കും. ഇത് ദൂരത്തുനിന്നും സമയത്തു നിന്നും ആണ്ടവരെ ഞങ്ങൾ നമുക്ക് ആരാനെ ചെയ്യുമ്പടിയാകെ വന്നിരിക്കുന്നു. ആണ്ടവരെ ആരാധിക്കുന്നവർക്ക് നീ ഐശ്വര്യ സമരരായിരിക്കും. നീ നിങ്ങളെ ആശീർവദിക്കുന്ന ദേവനായിരിക്കും. ഈശ്വര ജനങ്ങൾ നമുക്ക് ആരാനെ ചെയ്തായതിനാലെ അന്ന ദേശത്തെ നീ പാളാക്കി പൂട്ടി. അന്ന ദേശത്തെ ആണ്ടവരെ ശത്രുക്കൾ സ്വതന്ത്രിത്തുമ്പോഴും വഴിയാകെ നീ ചെയ്തി. அவள் உன்னை உடன்படிக்கையை மீறி உம்முடைய ஆலய ஆராதனைகளை புறக்கணித்தனாலே அவள் மேலே சாபம் வந்தது. கர்த்தாவே, மெய் துதிக்கிறோம். இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கும் வரைக்கும் நாங்கள் உமக்கு ஆராதனை செய்ய வேண்டும். எந்த சூழலை மத்தியிலும் நாங்கள் உமக்கு ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை தருவீராக. சாத்தான் ஆண்டவரை எங்களை மேற்கொள்ளாதபடி நாங்கள் அந்த வார்த்தையினாலே ஜெயிக்க கிருபை தருவீராக. முழங்கால் போயிட்டு இருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் சோத்திரத்துக்கும் பாத்திரராக இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவர்கள் உண்டாயிருக்கவும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது. இப்பொழுது இந்த சிருஷ்டிப்பு உம்மாலதான் நிலைத்திருக்கிறது, உம்முடைய வார்த்தையினால்தான் நிலைத்திருக்கிறது. கர்த்தாவே, நீர் மீட்பராக வந்து கல்வாரி சிறுவில் எங்களுக்காக நீர் பாடுபட்டு ரட்சிப்பை சம்பாதித்தீர். நீர் அதிகமாக ரட்சிப்பை சம்பாதிக்கும் பொழுது அந்த துதியை சொல்லுவதுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமையாய் இருக்கிறது. வாரத்தின் முதல் நாளிலே அன்றுவரே நீ உயிர்த்தெழுந்தீர். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உம்மை கனப்படுத்தும்படியாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக, ரட்சிப்புக்காக, பரிசுத்தாவிக்காக, சத்தியங்களுக்காக, அன்றைய பாதுகாப்புக்காக நாங்கள் உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்காக நீர் ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறீர். உலகத்தின் மக்களுக்கு நரகம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, பாதாளம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. உமை மறக்கிற அனைவரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று ஆண்டவரே நம்முடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. எங்களுக்கு நீர் ஒரு மகிமையான பட்டணத்தை நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த உலகமானது டெஸ்டிங் கிரவுண்டாக இருக்கிறது. நாங்கள் சோதனைகளை நாங்கள் ஜெயிக்கும் பொழுது எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். ஒருவராயில் அதை மிஸ் பண்ணாதபடி பெற்றுக்கொள்ள இயேசுவே நீர் ஆயத்தப்படுத்தும். உங்களுடைய பிரசன்னம் எங்க இருந்து இங்கே இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தில் எங்களுடைய ஆவியை நீர் அருளிவீராக. நாங்கள் ஆண்டவரே நம்முடைய ஆவியினாலே வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ள, ஆவியினாலே வார்த்தையானது போதிக்கப்பட, அவனுடைய பசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. முழங்கால் போயிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாத்துக்கும் நீர் தானே பதில் அளிப்பீராக. உங்களுடைய வார்த்தையிலே பதில் இருக்கிறது. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் முதன்மை சாரம் கொடுத்தால் இந்த உலக நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு பின்னாக தானாக அது வரும். கர்த்தாவே, எல்லாத்தையும் நீர் ஆட் பண்ணுகிறவராயிருக்கிறீர். ஆசீர்வதியும் ஆண்டவரே கிருபையாயிரும். தியானிக்க போற வார்த்தைகளோடு உடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எழுந்து நியாயாதிபதிகள் 9 1-6 வசனங்கள். அதன் பின்பு அதே அதிகாரம் 50 வசனம் முதல் 55 வசனம் முடிய நியாயாதிபதிகள் 9 முதலாம் வசனம். யெருபாகாலின் குமாரன் அபிமெலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரத்துக்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரை நோக்கி, யெருபாகாலின் குமாரர் 70 பேராகி எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷனின் காதுகள் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமானவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்றார். அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷனின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தையெல்லாம் அவனுக்காக பேசினார்கள். அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவள் இருதயம் அபிமேலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. அவர்கள் பாகால் பேரித்தின் கோவிலில் இருந்த 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். அவைகளால் அபிமேலேக்கு வீணரும் போக்கிரியுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான். அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். அவர்கள் ஓப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் யெருபாகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தார். ஆனாலும் யெருபாகாலின் இளைய குமாரனாகிய யோத்தாம் ஒளிந்திருந்தபடியால் அவன் தப்பினான். பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையிலே அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள். அதன் பின்பு 9:50 வசனம். பின்பு அபிமெலேக்கு தேபேசுக்கு போய் அதற்கு விரோதமாய் பாளையம் இறங்கி அதை பிடித்தான். அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருவம் இருந்தது. அங்கே சகல புருஷரும் இஸ்திரிகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டிக்கொண்டு துருக்கத்தின் மேல் ஏறினார்கள். அபிமிலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டரித்து போடும்படிக்கு அதன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஒரு இஸ்ரி ஒரு எந்திரக்கல்லின் துண்டை அபிமிலேக்குடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது. உடனே அவன் ஆயுததாரியாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு இஸ்ரி என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனோட சொன்னான். அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ குத்தினான். அவன் செத்து போனான். அபிமிலேக்கு செத்து போனதை இஸ்ரவேல் மனுஷர் கண்டபோது அவர்கள் தங்கள் தங்கள் இடங்களுக்கு போய்விட்டார்கள். உட்கார். நியாயாதிபதிகள் 9 முதல் சில வசனங்கள்.
யெருபாகாலின் குமாரன் அபிமிலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரத்திற்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி, யெருபாகாலின் குமாரர் 70 பேராக எல்லாரும் உங்களை ஆள்வது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆள்வது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷனின் காதுகளும் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமும் மாணவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்றான்.
சரி, போதும். இந்த ஜட்ஜஸ் 9th சாப்டர் நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே அபிமிலேக்கை குறித்து நாம் வாசிக்கும். அபிமிலேக்கு என்பதான ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அங்கே ஒரு பெண்ணும் அங்கே காட்சியிலே தோன்றி பெரிய சாதனை செய்கிறாள். ஆண்டவரை நேசிக்கிறோம், இதோ ரொம்ப நம்ம கத்தரை நேசிக்கிறோம், ஆண்டவருக்கு இதோ சாட்சியா இருக்கிறோம், இப்படிலாம் நம்ம நினைச்சு கொண்டிருக்கலாம். கத்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லதுதான். உதவி இல்லாட்டாலும் உபத்திரம் இருக்கக்கூடாது. நம்ம மற்றவங்க இடர்லா தான் இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு நம்ம உதவியா இல்லாட்டாலும் யாருக்கும் இடர்லாக பிரச்சனையா இருக்கக்கூடாது. அது முக்கியமான காரியம். ரெண்டாவது, நம்ம ஏதாவது சாதனை செய்தோமான்னு பார்க்கணும். ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது சாதனை செய்தோமா, ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது செய்தோமா அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு விதத்தில் அது பெட்டர். சில ஆத்மாக்கள் வேதனை கொடுக்கும், பிரச்சனை கொடுக்கும். சில பிள்ளைகள் தாப்பன் தாய்க்கு வேதனை கொடுப்பார்கள். வேதனை கொடுக்காம இருந்தா பரவாயில்ல, அது வேதனை கொடுக்கிறது ரொம்ப மோசம். அல்லது அந்த பிள்ளைகள் வந்து தாப்பன் தாய்க்கு பிரியமா நடந்து தாப்பன் தாய்க்கு ஆசீர்வாதமா இருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. நம்ம அதே மாதிரி ஏதோ நம்ம எல்லாம் சின்ன சர்ச்சைக்கு வர்றோம், அவரை தேடுறோம், கத்திரி சோத்துறோம், ரொம்ப நல்லது. நமக்கு பல்லவராஜ்யம் உண்டு, சந்தேகமே கிடையாது. ஆனால் நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது ஸ்பெஷலா செய்தோமா, அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்படி ஸ்பெஷலா செய்யறது தான் பைபிள் எழுதியிருக்கு. யார் யார் கத்தருக்காக வைராக்கி காண்பித்தார்கள், இதோ சாதனை செய்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப உலகத்தில் எல்லாருமே ஒரு சாதனை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அதுமான ஒரு காலத்தில் இருக்கும் பொழுது நம்ம உலகத்துக்காக நம்ம சாதனை செய்ய வேண்டாம், இயேசுக்காக நம்ம ஏதாவது ஸ்பெஷலா செய்தோமா, இது அப்படியா நாள் வந்து கது வந்து அநேகருக்கு அது ஆசீர்வாதமாயிருக்கும். இப்பொழுது இந்த அதிகாரத்தில் ஒரு பெண் சாதனை செய்திருக்கிறார். கடந்த வாரத்திலே 4 அதிகாரத்தை நம்ம தியானித்தோம். நியாயாதிபதிகள் 4 அதிகாரத்திலே அங்கேயும் ஒரு பெண் சாதனை செய்திருக்கிறாள். மனுஷன்ல ஒரு பெண் சாதனை செய்திருக்கிறாள். அந்த சிசரா யாபீன் இந்த ராஜா கானானிய ராஜாவுடைய படைத்தலைவன் சிசரா 900 இருப்பு ரதங்கள் இருக்கிறது. இதை 20 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினா, இப்பொழுது ஒரு பெண்ணின் மூலமாகத்தான் அவன் வீழ்ச்சி அடைவார். அந்த யுத்தத்திலே ஜெயமானது ஒரு பெண்ணின் மூலமாகத்தான் கிடைக்கும் என்று தேவரால் தீர்க்க தரிசனமாய் உரைக்கும் பொழுது அப்படியே நடந்தது. அவள் ஒரு சாதாரண ஒரு பெண். அவள் இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவளும் கூட கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு பிரஜாதி பெண் கையில், மேரீடு உமன், இதோ அந்த பெண் கையிலே இந்த சிசரா வீழ்ச்சி அடையும்படியாக ஆண்டவர் வைத்திருந்தார். ஒரு சுத்தியில் ஆணிய வச்சு அவன் வீழ்த்தப்பட்டான். பெரிய பட்டயத்தை கொண்டு அல்லது ஈட்டியை கொண்டு வீழ்த்தார். அப்படியே ஒரு பெண் வந்து அவனுக்கு தண்ணீரை கேட்கும் பொழுது பாலை கொடுத்தாள். இதோ அவள் வந்து இதோ அவனுக்கு வந்து அவனை தூங்க வைத்து அவன் மேல ஒரு சவுக்காலத்தை போட்டு இந்த சுத்தியலை எடுத்து ஆணி எடுத்து டக்கு டக்குன்னு அடிச்சு அவன் வந்து உயிர் போனது. இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கிடைத்தது. ஒரு சாதாரண ஒரு பெண் பெரிய சாதனை செய்தனால இந்த பைபிள் அவ இடம் பிடிச்சிட்டா. கின்ன சாதனை செய்து அந்த புக்கில் இடம் பிடிக்கணும்னு பாக்குறாங்க. அந்த கின்னஸ் சாதனை அந்த புக்கெல்லாம் அழிஞ்சு போகும். உலகத்தின் மக்கள் அப்படி ஆசைப்படுறாங்க, நம்ம கின்னஸ் சாதனை சாதிக்க வேண்டாம், இந்த பைபிள்ல இடம் பிடிக்கணும். ஹல்லேலூயா. பைபிள்ல ஒருவேளை என்ன செய்வென்றால், நம்ம பெரிய சாதனை செய்யாட்டாலும் நம்ம அந்த கேரக்டரோட ஐடென்டிஃபை ஆனால், ஹல்லேலூயா, அந்த கேரக்டரோடு நம்முடைய கேரக்டர் ஐடென்டிஃபை ஆனாலே நம்ம அதே காரியத்தை செய்யறோம்னு அர்த்தம். நம்ம ஜெயல், நம்ம ஏவாள் கிடையாது, நம்ம ஜெயல். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் பிசாசு அவளை வஞ்சித்து போட்டா, சர்ப்பமானது வஞ்சித்தது, ஆனா இந்த பெண் ஜெயல் அங்க பிசாசை ஜெயித்தாள். ஹல்லேலூயா. நம்ம லைஃப் அதோட ஐடென்டிஃபை ஆகும் பொழுது, அடையாளப்படுத்தப்படும் பொழுது நம்முடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவகோசம் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம அது ஒரு பெரிய சாதனை. கின்னஸ் புக் அழிஞ்சு போகும். மனுஷனுடைய சாதனைகள் எல்லாமே அழிய வேண்டிய நேரம், இந்த மனுக்குலமே அழிய வேண்டிய நேரத்தில் இருக்கும் பொழுது நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையோடு நம்ம ஐடென்டிஃபை பண்ணப்படுவோம் என்றால், அருமையானவர்களே, நம்ம வந்து அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். நாலாவது நம்ம அதிகமாக வாசித்தோம், சிசரா எந்த யுத்தத்திலும் தோல்வி அடைந்தது கிடையாது. அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள், இந்த காலத்தில் டேங்க்ஸ் இருக்கிறது, பெரிய பெரிய ஆயுதங்கள் வைத்திருக்கிறாங்க, நியூக்ளியர் வெப்பன்ஸ் வைத்திருக்கிறாங்க, பயாலஜிக்கல் வெப்பன்ஸ், கெமிக்கல் வெப்பன்ஸ், இப்படி பல விதமான வெப்பன்ஸ் இருந்தது. இன்னைக்கு அப்படி இருக்கிறது. அன்றைக்கு வந்து இருப்பு ரதங்கள் இருந்தது எல்லாத்தையுமே. அவனால் அதை இயக்குற அந்த ராணுவ தளபதியே அவள் கொண்டு போட்டாள் என்றால் எவ்வளவு பெரிய சாதனை, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எவ்வளவு பெரிய ஜெயம். ஆனா அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய தாய் இன்னும் வந்து வரலையே, அவள் இன்னும் திரும்பி வரல, யுத்தத்துக்கு போனவன் இன்னும் வரவில்லையே என்று சொல்லி அவள் ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்லுகிறார்கள். இது அவருடைய நாயகிகளில் புத்திசாலின ஒரு இஸ்ரி சொல்லுகிறார். 19 வாசிக்கலாம்.
ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள்.
5:19 18 வாசிக்கலாம்.
செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். அப்போது கானானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீரான தானாக்கே யுத்தம்
பண்ணினார்கள். 28
சிசராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகன் வழியாக பார்த்துக் கொண்டிருந்து அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனது என்ன, அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்ன, அவளுடைய நாயகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னது மன்றி அவள் தானும் தனக்கு மறுமொழியாக அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ அதை பங்கிட வேண்டாமோ, ஆளுக்கு 2 பெண்களையும் சிசராவுக்கு கொள்ளையிட்ட பல வர்ணமான
தாய் வந்து ஏன் வந்து ரதம் பிந்தி கொண்டிருக்குது, வாய்ஸ் கிளியரா இல்ல. அந்த தாய் வந்து அவள் வந்து ஜன்னல் வழியா பார்க்கிற, இன்னும் சிசரா வரலையே, மகன் வரலையே, பலகனி வழியாய் பார்த்துக் கொண்டிருக்க, ரதம் என்னத்தை திண்டி போகிறது, ஏன் அவனுடைய ஓட்டம் தாமதிக்கிறது, இதுக்குள்ள ஜெயிச்சுட்டு வந்துருவானே ஏன் வரல. அப்பொழுது இன்னொருத்தி பதில் சொல்லுகிறாள், அவள் ஒரு புத்திசாலியான இஸ்திரியாம், அவள் பதில் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள் என்றால், அங்க வந்து அவர்கள் கொள்ளையை கண்டுபிடித்திருக்கிறார்கள், கொள்ளைப்பொருளை நிறைய கிடைச்சிருக்கு, அதை பங்கு போடுறதுக்கு நேரம் ஆயிருக்கும், அவனால லேட்டா வர்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாத்திரமல்ல, சில பெண்களையும் வந்து அவர்கள் வந்து சிறை கைதிகளாக பிடிக்கிறார்கள், அந்த பெண்களையும் பங்கு போட வேண்டும். இன்னும் நிறைய வஸ்திரங்களை, பல வர்ணமான வஸ்திரங்களை எல்லாம் கொள்ளையிட்டு இருக்கிறார்கள், அதெல்லாம் பங்கு போடாண்டாமா. அங்க அவங்க கிடைத்த பொன் வெள்ளி இன்னும் அந்த மாற்று வஸ்திரங்கள் தாங்க, பலவர்ணமான அங்கிகள், அவர் சில பெண்களை சிறைப்பிடித்திருக்கிறார்கள். இது அவர்கள் எல்லாரும் ஆளுக்கு 2 பெண்களையும், 30 வாசிக்கிறோம், ஆளுக்கு 2 பெண்களையும் சிசராவுக்கு கொள்ளையிட்ட பலவர்ணமான ஆடுகளையும், அதெல்லாம் ஆளுக்கு 2 பெண்களை அவங்க கொண்டு வருது. அவ்வளோ நேரம் ஆகாதா பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இவ்விதமாக அவர்கள் அந்த மனக்கோட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மனசுல இவ்விதமா சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்தது, அவருடைய மகன் வந்து இத அந்த காலடியில செத்து கிடக்கிறான், ஒரு பெண்ணினுடைய காலடியில செத்து கிடக்கிறான். அப்படி என்று நம்ம பைபிள்ல பாசிக்கணும். அவரை பகைக்கிற எல்லாருக்குமே முடிவு அதீதமாக தான் வரும். சாத்தானுக்கு ஒரு நாளில முடிவு உண்டு. எத்தனை பேர் விசுவாசம்? இதோ சாத்தானுடைய பிள்ளைகள் உலகத்தை அணிவிக்கிறாங்க, கொள்ளைப்பொருளை அணிவிக்கிறாங்க, மணல் கொள்ளை அடிக்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே கொள்ளை அடிக்கிறான். மனுஷன் வந்து ஆண்டு உண்டாக்கின இந்த பூமியை கொள்ளை அடிக்கிறான். அரசியல்வாதிகள் வந்து அதிகாரிகளோடு சேர்ந்து இதெல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க. இப்ப கொள்ளைப்பொருளை பங்கு போட்டுக்கிடுறாங்க. அதுதான் இந்தியாவில் நடக்கிறது. இந்த முழு இந்தியாவையும் கொள்ளை அடிச்சு அவங்க பங்கு போட்டுக்கிட்டு இதோ நம்ம எல்லாமே நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஆண்டவர் எல்லாத்தையுமே அழிச்சு போடுவார். இந்த துன்மார்க்கர்களை, பூமியை கெடுத்தவர்களை, இதை கெடுப்பதற்கு காலம் வந்திருக்கிறது. ஹலலுயா. ஒரு பெண் அதெல்லாத்தையும் ஜெயிக்கிறார். அந்த பெண்ணு தான் மனவாட்டி. ஹலலுயா. கடைசி கால மனவாட்டி. இந்த வெளிப்பாட்டை அறிந்தவர்கள். பிரசங்க நல்லா இருக்குது, சொல்லி பிரயோஜனம் கிடையாது. என்ன வெளிப்பாடு பாஸ்டர் சொன்னார், அந்த வெளிப்பாடு நமக்கு புரிஞ்சிச்சா, அந்த வெளிப்பாட்டின்படி நம்ம இருக்கிறோமா, நம்முடைய பொசிஷன் அந்த ஜெயலா இருக்கிறதா அப்படின்னு தெரியாத பட்சத்தில் நீங்க பிரசங்கம் கேட்டு உங்களுக்கும் அது அதிக பிரயோஜனப்படாது. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இதை நம்ம அதோடு கூட ஐடென்டிஃபை ஆனா நம்ம ஜெயலா இருக்கிறோம். இதோ நம்ம உலகத்தை ஜெயிப்போம். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தில் இருக்கிறத காட்டிலும் இத பிரைடுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். கடைசி ஜெயம் நம்ம மூலமா தான் கிடைக்கும். சாத்தானை ஜெயிக்கிறவர்கள் நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. அதுதான் நான் இப்பொழுது பார்த்தோம். விக்டரி பை த ஹேண்ட் ஆஃப் எ வுமன். ஒரு பெண்ணின் கையினாலே ஜெயம் கிடைக்கிறது. Victory by a hand of woman. அந்த பெண் நீங்களும் நானுமாக இருக்கும். இப்பொழுது அதே போல இன்னொரு காரியம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இது அதே மாதிரி இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அபிமெலேக் யார் என்றால் கிதியோனுடைய மகன். கிதியோனுக்கு இன்னொரு பெயர் எருபாகால். பாகாலை அவன் ஜெயித்ததுனாலே எருபாகால், எருபாகால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிதியோன் என்று எழுதப்பட்டிருக்கு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எழுதப்படும் பொழுது நீங்க அது வேற இது வேற நினைக்க கூடாது. ரெண்டுமே எருபாகுவல் என்றாலும் கிதியோன் என்றாலும் ஒரு மனுஷனையே குறிக்கிறது. இவன் வந்து மீதியானியர்கள் மேல ஜெயத்தை பெற்றான். 300 பேர்களை கொண்டு வந்து மீதியானியர்களை ஜெயித்தான். கிழக்கத்திய புத்திரர்களையும் அம்மோனியர்கள் 3 படைகளும் வரும் பொழுது அந்த 3 போர்சஸ் இந்த கிதியோன் ஜெயித்தான். கிதியோனை பற்றி உங்களுக்கு சில பிரசங்கங்கள் பண்ணியிருக்கிறேன், நெற்றிலையும் அது இருக்கிறது. கிதியோன் வந்து 5th ஜட்ஜ், 5வது நியாயாதிபதியாக இருக்கிறான். அந்த 5வது நியாயாதிபதி வந்து ஜெயித்து இஸ்ரேல் ஜனங்கள் அவனை ராஜாவாக மாற்ற நினைக்கும் பொழுது நான் உங்களை ஆள மாட்டேன், என்னுடைய மகன்களும் உங்களை ஆள மாட்டார்கள், கர்த்தரே உங்களை ஆளக்கடவர். இப்படி அருமையான வார்த்தையை அவன் சொன்னான். நான் உங்க மேல ராஜாவா இருக்க விருப்பம் இல்லை, என்னுடைய மகன்களும் ராஜாவாக வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தரே உங்களை ஆளக்கடவர். ஹலலுயா. இது உங்களையும் கர்த்தரே ஆளக்கடவர். ஹலலுயா. நான் உங்களை ஆள வேண்டாம், இதை கர்த்தர் உங்களை ஆள வேண்டும். ஹலலுயா. அவன் வந்து இதை ஆசீர்வாதமாக இருக்கிறான், ரொம்ப ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். அவனுக்கு வந்து எத்தனை பிள்ளைகள்? உங்களுக்கு எத்தனை பிள்ளைன்னா ஒரு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள் வந்து ஒரு ஆசீர்வாதம் தான், இல்லைன்னு இல்லை. ஆனா அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம உலகப்பரமா எந்த நன்மையை பெற்றாலும் அதுல ஒரு துன்பம் இருக்கதான் செய்யும். இது நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தேன். அதுல ஒரு துன்பம் இருக்கும். அதே போல பிள்ளைகள் பறந்துட்டுன்னு நம்ம சந்தோஷப்படுவோம், ஆண் பிள்ளை பறந்துட்டுன்னு சந்தோஷப்படுவோம். ஆனா அந்த பிள்ளை பெருசாச்சுன்னா உபத்திரம் கொடுக்கும். அவங்க எல்லாமே வந்து என்னன்னா அந்த இன்பத்திலையும் ஒரு துன்பம் இருக்கு. இந்த உலகத்தரமான ஆசீர்வாதங்கள் எல்லாத்திலேயுமே இதோ இன்பத்திலே வந்து ஒரு துன்பம் சேர்ந்துதான் இருக்கு. ஆனா தேவனுடைய வார்த்தையில அதிக மகிழ்ச்சி இருக்கு. ஹல்லேலூயா. அதுல எந்த துன்பமும் இல்லை. உலகப்பரமான நன்மைகளில் தான் துன்பம் இருக்குது. நீங்க பைபிள் எவ்வளவு படிச்சாலும் ஆசீர்வாதம் தான். இவ கத்து அதுல மட்டும்தான் துன்பம் இல்லை. ஆதிக்குரிய காலங்களில் மட்டும்தான் துன்பம் இல்லை. உலகப்புறமாக நீங்க எதை பெற்றாலும் கிடைச்சிட்டு கிடைச்சிட்டு நம்ம கிடைச்சிட்டு அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட முடியாது. அதுலயும் ஒரு உபத்திரம் இருக்கு. நீ யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க, கரெக்டா இருக்கும். நான் சொன்னது கரெக்டா இருக்கும். இங்க பார்க்கும் பொழுது இன்றைக்கு 70 குமாரர்கள், நமக்கு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை, 70 பிள்ளைங்க எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்க. ஒரு பையன் தொல்லை கொடுப்பான், ரெண்டு பையன் ரெண்டு பையனும் சேர்ந்து தொல்லை கொடுப்பான். ஒரு மருமக தொல்லை கொடுக்கலாம், ரெண்டு மருமகனா ரெண்டு தொல்லை. எல்லா மெம்பர்ஸ் அதிகமாக அதிகமாக அதிக தொல்லை. ஒரு பையன் நல்லா இருப்பான், இன்னொரு பையன் தொல்லை கொடுப்பான். ஒரு வீட்டில் ஒருத்தர் சரியா இருப்பாங்க, இன்னொருத்தர் தொல்லை கொடுப்பாங்க. தொல்லை கொடுக்காம இருக்கிறது நல்லது. உதவி இல்லாட்டாலும் உபத்திரம் கொடுக்க கூடாது. அதே மாதிரிதான் எல்லா காரியத்திலுமே அப்படிதான். ஆண்டவர் ஈசாக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்த, 100 பலன் கிடைத்தது. ஆனா அவனுடைய 2 மருமக்கள் மாறும், அவனுக்கு மனநோவா இருந்தார்கள் என்று உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரு உபாச ஜபத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதே போலதான் நம்ம பார்க்கும் பொழுது இப்படி இருக்கும். வேலைக்கு நடந்தது, மேரேஜ் நடந்தது, புருஷன் தொல்லை கொடுப்பாதே, பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்திலுமே நம்ம ஒண்ணு நடந்துட்டு நமக்கு ஒண்ணு கிடைச்சிட்டு அப்படின்னா அது ஆதிக்குரிய காரியங்கள்ல தான் தொல்லை இல்லை. அதுதான் சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம். ஹலலுய, நம்முடைய ஆத்மா வார்த்தையில கழிவுறது. ஹலலுய. ஆனா உலக பிரமாணம் எல்லாத்திலையுமே அதோடு ஒரு ட்ரபிள் அங்க ஆண்டர் ஆட் பண்ணி வச்சுக்க. ஏன்னா அது மேல உன் இதயத்தை வைக்காத, கத்தர் மேலதான் இருதயம் வைக்கணும். ஹலலுய. இவனுக்கு வந்து இவன் 2-3 பிள்ளைகள் அல்லது 5 பிள்ளைகள், 10 பிள்ளைகள் கிடையாது. இவனுக்கு 70 பிள்ளைகள் பைபிள்ல போட்டிருக்க. 70 பிள்ளைகள், 30 வசனத்தை வாசிக்கலை, அதாவது 8 30 வசனம்.
கிதியோனுக்கு அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள், அவனுடைய கர்ப்பப்பெருப்பான குமாரர் 70 பேர்.
நிறைய மனைவிகளை விவாகம் பண்ணிட்டான். அந்த வேர்ல பழைய ஏற்பாடுல பாலிகாமி இஸ் பெர்மிசபிள், பாலிகாமி ஸ்திரீகள் அது லீகலா இருக்கிறது. அவன் வந்து ஒரு மனைவிக்கு பல நிறைய மனைகளை விவாதம் செய்தா அவனுக்கு 70 பிள்ளைகள், 70 மகன்கள் இருந்தாங்க. பெண் பிள்ளைகள் எத்தனை பேரும் தெரியாது, ஆனா மகன்கள் 70 பேர். அது மாத்திரம் அல்ல, அடுத்த சந்தை என்ன வாசிக்கிறோம்,
சீகேமில் இருந்த அவருடைய மருமனை ஆட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால்.
அவனுக்கு ஒரு மருமனை ஆட்டி இருக்கிறார், அவர் சீகேம் என்ற இடத்துல இருக்கிறார். அவளும் அவனுக்கு மனைவிங்கிறது லீகலா, இத மறுமனையாட்டிங்கிறது லீகல் இல்லை. ஆனாலும் மகன் தான், இருந்தாலும் அது லீகல் கிடையாது. அவன் புல் ரைட் பண்ண முடியாது. பாதி உரிமை பாராட்டலாம், முழு உரிமை பாராட்ட முடியாது. இல்லீகலும் கிடையாது, லீகலும் கிடையாது. மறுமனையாட்டின் தான். அதான் மறுமனையாட்டி அவனுக்கு இருக்கிற கான்குபைன். அவனுக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். வசந்த வாசிக்கலா,
அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு அபிமலேக் என்று பெயரிட்டான்.
இது அவனுக்கு அபிமலேக் என்று பெயரிட்டான். சுவாமியன் வந்து மைக் வந்து அதிர்ச்சி அடைது. அவனுக்கு அபிமலேக் என்று பெயரிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, 70 + 1 = 71 மதங்கள் இருக்கிறாங்க. 70 பேரான பிரச்சனை இல்லை. அந்த 70 குமாரர்களும் ஒரு தொல்லையும் கொடுக்கல. ஆனா இந்த ஒருத்தன் இருக்கிறானே, இவன் தொல்லை சகிக்க முடியல. கீழ்ப்படியாத பையன், மனம் திரும்பாத பையன், கேலியாளின் குமாரன், போக்கிகளையும் வீணர்களையும் சிநேகர்களாக வைத்திருக்கிறான். அதிக தொல்லை கொடுத்துட்டானே, இதுவே மறுத்து போயிட்டான். இப்பொழுது என்ன செய்யறான் என்றால், இந்த எருபாகாலின் குமாரன் அபிமலைக்கு வாசிக்கலாம்.
எருபாகாலின் குமாரன் அபிமலைக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரத்திற்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்போடைய வம்சமான அனைவரையும் நோக்கி,
எருபாகாலின் குமாரன் அபிமலைக்கு சீகேமில் இருக்க தன் தாயின் சகோதரத்தில் போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான யாரை நோக்கி, இது மருமனையாட்டிக்கு பிறந்தவன். He was not the son of the legal wife, but he was the son of a concubine. Marumanayattikku pirandhavan. Avanga 70 per legal, avanga kumarala irukkiraru. Ivan vandu illegalum kedaiyadhu, legalum kedaiyadhu. Marumanayattikku pirandhan. Paadi urimai paaratta mudiyum, mulu urimai paaratta mudiyadhu. Enandral, you are the son of concubine. Nee romba vandu adhigaram panna mudiyadhu. Engatta vandu romba nee vandu pa urimai paaratta mudiyadhu. Enandral, நீ வந்து லீகலா மேரி ஆகல, நீ மருமனை ஆட்டியினுடைய குமாரன் என்று மற்றவங்க சொல்லுவாங்க. இவன் இப்பொழுது என்ன செய்யறான் என்றால், அவனுடைய தாய் வீடு சீகே, அவனுடைய தாய் ஒரு பெரிய குடும்பம், நிறைய பேர் அந்த தாய் குடும்பத்தில் இருக்கிறாங்க, மெஜாரிட்டி இருக்கிறாங்க. அதனால தாய் வீட்டுக்கு போறான், சீகேனுக்கு போயிட்டு. இது எருபாகாலின் குமாரன் கிதியோனுடைய குமாரர்கள் வந்து மனைவிகளுக்கு பிறந்தவர்கள் 70 பேர். 70 பேர் உங்களை ஆளுகை செய்யணுமா அல்லது நான் மாத்திரம் உங்களை ஆளுகை செய்யணுமா? நீங்க என்னுடைய ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, 400 பேர் இருக்கிறீங்க, 500 பேர் இருக்கீங்க, எவ்வளவு பெரிய பிக் ஃபேமிலி. நான் அந்த குடும்பத்தில் பறந்திருக்கிறேன். ஆனா என்னுடைய தாய் வந்து கிதியோனுடைய மருமனையாட்டியாக இருக்கிறார். நீங்க வந்து என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நான் உங்கள் எலும்பு மாம்சமாக இருக்கிறேன், நான் உங்களுடைய சகோதரன், நான் உங்களை ஆளுகை செய்யணுமா, அந்த 70 பேர் உங்களை ஆளுகை செய்யணுமா? எப்படி பேசுறான் பாத்தீங்க? இதுதான் ரொம்ப ட்ரிக்கா பேசுது. உலகத்தில் இன்னைக்கு அரசியல்வாதிகள் அப்படி ட்ரிக்கா பேசிதான் ஜெயிக்க பார்க்கிறாங்க. உலக தலைவர்கள் அப்படி பேசிதான் ஜனங்களை வந்து மோசம் பண்ணுவது. இவன் அப்படிதான் ட்ரிக்கா பேசுறான், பேச்சில இவனுக்கு இல்லாது. இவன் எப்படி பேசுறா பாருங்க, அதை வாசிக்கலாம்.
எருபாகாவின் குமார, 70 பேராக எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷன் காதலும் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமும் ஆனவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்றான்.
70 பேர் உங்களை ஆளுகை செய்யணுமா, நான் ஒருத்தன் மாத்திரம் ஆளுகிறேன். நீங்க என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஓன் ஃபேமிலி, என்னுடைய தாய் உங்க குடும்பத்தை சேர்ந்தவ, அதனால நான் வந்து உங்களை ஆளுகை செய்யணுமா, 70 பேர் ஆளுகை செய்யணுமா? நான் உங்களுடைய எலும்பு மாம்சம், உங்க ரத்த சம்பந்தமானத அப்படி சொன்ன உடனே அவங்க யோசித்து பார்க்கிறாங்க, இவன் பேசுறது கரெக்டா இருக்குது. நம்ம வந்து இவன் நம்மளை சேர்ந்தவன், அவங்க வந்து வேற மனைவிக்கு பிறந்தவங்க, இவன் நம்மளை சேர்ந்தவன். அதனால என்ன சொன்னா, நீரே எங்களை ஆளுகை செய்யணும். அவங்களுடைய இருதயம் வந்து அப்படி சாஞ்சிச்சு, அவனுடைய பேச்சு அதிகமாக செய்து யோசிக்கல. அவங்க இவன் எப்படியாப்பட்டவன், இவன் ஒரு அவிசுவாசின, மனம் திரும்பாதத, இவன் பசுத்தாவியை பெறாதத, இவன் தன்னிஷ்டம் போல ஜீவிக்கிறத, இவனா நம்மளை ஆளுகை செய்வது? அந்த 70 பேர் தொல்லவில்லாதவங்க, எந்த உபத்திரம் கொடுக்காதவங்க, அவங்க அமைதியா அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. அவங்க நம்மளை ஆளுகை செய்தா நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். இவன் வந்து போக்கிரியவன், வீணனான மனுஷன், இவன் நம்மளை அப்படி யோசிக்கல. அதான் ஜனங்கள் ஓட்டு போடுற ஜனங்கள் யோசிக்க மாட்டாங்க. ஒரு நல்ல கேரக்டர் உள்ள மனுஷன் நம்ம நாட்டை ஆளணும், நம்முடைய ஸ்டேட்டை ஆளணும், அப்படின்னா தான் நாடு செழிப்பா இருக்கும், நல்லா இருக்கும், நம்ம நிம்மதியா இருக்கலாம். அது யோசிக்க மாட்டாங்க. பேச்சில கவர்ச்சி பண்ணிட்டான். அப்படி கவர்ச்சி பண்ண உடனே அவங்களுடைய இருதயம் வந்து இவன் 5வது வசனத்தில் அவன் இருதயம் அபிமெலேக்கை பின்பற்ற செய்தது. அதனால அவங்க என்ன செய்தார் என்றால், 4வது வசனத்தில் பாகால் தேவிக்கின் கோவில் இருந்து 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். எங்க இருந்து காசு எடுக்கிறாங்க? பாகால் தேவித்து கோவில், அது ஒரு இந்து டெம்பிள் தான், அது ஒரு விக்கிரகாரானே, விக்கிரக வழிபாடு கோவில் செய்கிறதான. அப்ப இவங்க என்ன தெரியுதா, கத்தரும் தெய்வம் பாகால் தெய்வம், பாகால் பேரித்து ரெண்டையும் ஆராய்ச்சி செய்து ஏசு ஏசு மாங்க, மாதா மாதாம்பாங்க. அது என்ன, இது மாதாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதோ அவங்க பைபிள் வசனத்தையும் சொல்லுவாங்க, சிலையும் போய் கும்பிடுவாங்க, ஊதுபத்தியும் அங்க மெழுகத்தையும் கொளுத்துவாங்க. இதுதான் பாகால் பேரித்துடைய வணக்கம். 124 கோடி மக்கள் பாகால் பேரித்தை வழிபடுகிறார்கள், மரியாதை வழிபடுகிறார்கள், சிலைகளை வழிபடுகிறார்கள், ஊதுபத்தி மெழுகத்திரி கொளுத்துகிறார்கள். இது என்ன கிறிஸ்துவ மார்க்கமா இது? அது இந்து மார்க்கம் இல்ல, விக்கிரகாரம் இல்ல, யோசிக்கவே இல்லை ஜனங்கள். ஆனா தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு அவளுக்கு என்ன உரிமை இருக்கிறது? முதலாம் கற்பனை, என்னை அன்றி உனக்கு வேற தேவைகளை உண்டாக்காத, விக்கிரங்களை உண்டாக்காத, விக்கிரங்களை நமஸ்கரிக்காதன்னு கர்த்தர் சொல்லியிருக்கும் பொழுது, விக்கிரங்களை வழிபடுறவர்கள் கிறிஸ்தவர்களா? இவங்க பாகால் தேவித்தையும் வழிபடுகிறார்கள், ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நாங்கள் வந்து யூதர்கள், நாங்கள் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் இன்னைக்கு இருக்கிற மார்க்கம். எல்லா பைபிள் இருக்கிறது தான் எழுதியிருக்கு, வேற ஃபார்ம்ல எழுதியிருக்கு, வேற பேர்ல எழுதியிருக்கு. அதே சாத்தா வந்து அதே காரியத்தை தான் இப்ப செஞ்சிருக்கிறான். ஜனங்களை விக்கிரக வழிபாடு செய்து தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார். அரசாங்கம் என்ன பார்க்கும்? ரோமன் கத்தோலிக்க சாமியார் தான் அங்கீகாரம் பண்ணும், ஏன்னா அவங்க தான் பெரிய இது, பெரிய ஸ்தாபனம். அதனால அவங்கள தான் கிறிஸ்தவங்க, அதை அரசாங்கம் அங்கீகாரம் பண்ணும். நம்மளை யாரும் கிறிஸ்தவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன மெஜாரிட்டி எங்க இருக்கிறது அதைத்தான் பார்ப்பாங்க. யாராவது பைபிளை பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அரசியல்வாதிகள் பைபிளை பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. எது பெருசா தெரியுது? இது அவங்க தான் பெரிய கோயில் சர்ச்சு கட்டி இருக்கிறாங்க. அவங்க தான் நிறைய ஸ்கூல், அவங்க தான் நிறைய காலேஜ், இது அவங்க தான் நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. அவங்க தான் கிறிஸ்தவங்க. அதே போல இங்க பாகால் பேரித்தையும் வழிபட்டுக் கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கும் இவர்கள் ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். தங்களை இஸ்ரவேலர் என்று சொல்வதற்கு என்ன தகுதி அவர்கள் இருக்கிறது? அந்த கோயிலிருந்து பணத்தை எடுத்து இவனுக்கு கொடுக்கிறாங்க. இவனுக்கு கொடுக்கும் பொழுது 70 வெள்ளிக்காசை கொடுத்தார்கள். போக்கிரியும் வீணரான மனசுகளை சேர்த்துக் கொண்டான். அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கேது. பேட் ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு கிறிஸ்தவனுக்கு பங்கு ஏது? பேட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வான் என்றால் கெட்ட பழக்கத்துக்கு வழி நடத்துவான். குடி, ஸ்மோக்கிங் என்று பல ரவுடித்தனங்களுக்கு கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் வழி நடத்துவான். அவனோடு கெட்ட ஃப்ரெண்ட்ஸோடு கூட ஒருவன் ஐக்கியமா இருந்தால் அவனும் பாதியாகத்தான் இருப்பான். எவ்வளவு காலம் அவனுக்கு ஐக்கியம் இருக்கிறதோ அது வரைக்கும் அவனும் பாதிதான். அவிசுவாசியான நண்பன் கெட்ட பழக்கம் இல்ல அப்படிங்கிற சர்ச்சைக்கு வரவிடாதபடி அவனை கொண்டு போவான். ஆண்டவரை தேட விட மாட்டான். அங்க போலாம், இங்க போலான்னு சொல்லுவான். இவனும் அவிசுவாசி தான். இவனும் விசுவாசி கிடையாது. நல்ல கத்துடைய பிள்ளைகளோடு ஏதோ ஆதிக்கிறியோடு சேர்ந்தா பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்ன மாதிரி மணக்கும். ஆனா ஆதிக்கிறியவன் பாதிக்கிறியவங்களா இல்லாம பசுத்தாதியை பெறாதவங்களோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டா நம்முடைய நேரமும் காலம் வீணாப்பேர். இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சதுல அப்படி இருக்கு. மனுஷனுடைய வாழ்க்கை அதிதமா இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் நல்ல ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவரோடு கூட நீங்க நேரத்தை செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கும். அவர் தான் எல்லாத்துக்கும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட். நம்ம பிறந்த நாள்ல இருந்து இன்னொரு வரைக்கும் அவர் தான் நம்மளை காப்பாத்திட்டு வர்றாரு. நம்முடைய குறைகளை அறிக்கை செய்து அவர் மன்னிக்கிறார். நம்முடைய வியாதிகளை சுகமாக்கிறார். பண கஷ்டம் வந்தா அவர் தான் உதவி செய்யணும். இக்கட்டான சிக்கல்ல மாட்டிச்சோம்னா அவர் தான் விடுவிக்கணும். கடைசியில் அவர் தான் அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு சொல்லணும். ஏன் அவரை நேசிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு மனசு இல்லை. அவிசுவாசியான நண்பரோடு ஐக்கியப்படுவது, துன்மார்க்கர்களோடு ஐக்கியப்படுவது, இதெல்லாம் இவன் ஒரு துன்மார்க்கன். இந்த அபிநிலைக்கு இந்த துன்மார்க்கன் துன்மார்க்கர்களை சேர்த்துக் கொண்டான். இதுதான் உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். வாலிப சகோதர சகோதரர்களுக்கு அதிக ஆபத்துதான். அப்படி சேர்த்துக்கிட்டு என்ன செய்யறான் என்றால் 5 வசனத்தில் அவன் ஓப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் எருபாவாலின் குமாராக தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஒரு கல்லு பெரிய கல்லை கொண்டு வச்சான், 70 பேரை பிடிச்சான். ஒரே கல்ல அவங்க கழுத்தை வந்து வெட்டினான். எவ்வளவு பொல்லாதவன் பாரு. ஒருத்தர் விடாம 70 பேரையும் ஒரே கல்லு ஒரே கல்லில் வந்து பட்டயத்தை வச்சு அவன் வெட்டினான். ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்டான், யோதாம் என்கிற அவன் மட்டும் தப்பித்து விட்டான். அப்படி ஆனாலும் 69 பேர் அவன் கொலை செய்திருக்கிறான். பின்பு அவன் சீகரில் இருக்க தன் குடும்பத்தார் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய் அது ஒரு உயரமான இடத்திலே கர்வாலி மரத்தின் கீழ் அடுத்த வருஷத்தில் அதிதமாக வாசிக்கிறோம். இது அபிநிலைக்கு ராஜாவாக மாற்றினார்கள் அப்படி என்று பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். இதுதான் முதல் பாகத்திலே முதல் 6 வசனங்களில் வாசிக்கிறோம். இதிலிருந்து நம்ம என்ன காரியம் தெரிந்து கொள்வோம் என்றால் அபிமெலேக் இஸ் ஒன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் கிதியன். கிதியனுடைய ஒரு மகன் தான். பட் இஸ் த சன் ஆஃப் அ கான்குபைன். அவன் வந்து மறுமலையாட்டின் குமாரன், நாட் பை த மேரிட் உமன், விவாகம் செய்த மனைவியினுடைய மகன் அல்ல. இவன் வந்து மறுமலையாட்டினுடைய மகன், இவன் வந்து அப்படி பறந்தவர். நம்ம வந்து நம்முடைய தாயார் நம்முடைய தாயோ இத ஜெருசலேம். ஜெருசலேம் நம்ம எல்லாருக்கும் தாயாக மாறினாள். அந்த தாய்க்கு நம்ம பிறந்திருக்கிறோம். நம்ம ஒரு மறுமனையாட்டிக்கு பிறக்கல. நம்ம எரிசலேம், நம்முடைய தாய் எரிசலேம். கலாத்தியர்களின் நிருபத்திலே நம்ம அதை வாசிக்கிறோம். கலாத்தியர் 4:26 வசனம்.
மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள்.
மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். நம்முடைய தாய் ஜெருசலேம். ஹல்லேலூயா. ஒரு நாளில் இந்த பேலஸுக்கு நம்ம போவோம். ஹல்லேலூயா. அவள் தான் நம்முடைய தாய். நம்முடைய தாய் வந்து ஜெருசலேம். நம்ம வந்து அங்கிருந்து வந்திருக்கிறோம், அங்கேயே நம்ம திரும்பி போறோம். ஹல்லேலூயா. We came from heaven, we go back to heaven. நம்ம அங்கிருந்து வந்திருக்கிறோம். நம்முடைய தாய் ஜெருசலேம். ஆனா இவனுடைய தாய் வந்து ஒரு மறுமனையாட்டிக்கு பிறந்தவன். தாய்க்கு பிறக்கல, மறுமனையாட்டிக்கு பிறந்திருக்கிறான். அநேகர் மறுமனையாட்டிக்கு பிறந்தவளா இருக்கிறார்கள். டினாமினேஷன் பீப்புள் வந்து மறுமனையாட்டின் குமாரளா இருக்கிறார்கள். நம்ம ஜெருசலே, நம்முடைய தாய் ஜெருசலே, நம்ம எல்லாருக்கும் அவள் தாய். பரம ஜெருசலே, நீ ஜெருசலே. ஹல்லேலூயா. மனவாத்தியாகிய சபை, ஹல்லேலூயா. அந்த பிரைடு சர்ச்சினுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். உலகத்தின் மக்கள் வந்து கான்குபைன், அவங்களும் தங்களை கிறிஸ்துவ என்று சொல்லுகிறார்கள், அவர்களும் தங்களை மனவாட்டி என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் அவள் அவள் கான்குபைனாக இருக்கிறார். இந்த அபிமேலேக்கு மறுமனையாட்டிக்கு பிறந்தவன் என்றால் முழுசும் ரைட் பண்ண முடியாது. அவங்க பைபிள் படிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆனா அவங்க முழுசும் உரிமை பாராட்ட முடியாது. ஏன்னா அவங்க நியூ பேர்த் அடையல, மறுபடியும் பிறக்கல. அவங்க ஒரு சாதன முறைப்படி பிறந்திருக்கிறார்கள், கான்குபைனுக்கு பிறந்திருக்கிறார்கள், மறுமனையாட்டின் குமாரர்கள். ஆனா நம்ம வந்து அந்த 70 பேர்ல அங்க எப்படி பிறந்தாங்களோ அதே போல நம்ம பிறந்திருக்கிறோம். அவன் நமக்கு அகைன்ஸ்டா இருக்கிறான். அதனால நான் உங்களை ஆளுகை செய்யட்டுமா, அந்த கிதியோனுடைய குமாரை ஆளுகை செய்யட்டுமா? இதுதான் இப்போ, இதேதான் இந்த பிரச்சனை. இப்பொழுது எல்லா சாபனங்களும் நீங்க எங்ககிட்ட வாங்க, எங்ககிட்ட வாங்கிறாங்க. இதோ நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நம்ம உண்மையான தாய்க்கு பறந்திருக்கிறோம். நம்ம தாய் தோப்பனுக்கு நம்ம பறந்திருக்கிறோம். இதோ என்ன, நம்ம மறுபடியும் பறந்திருக்கிறோம். வார்த்தையின்படி நம்ம பறந்திருக்கிறோம். அவங்க வார்த்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனுஷீக உபதேசத்தின்படி பறந்திருக்கிறார்கள். மறுமனையாட்டின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இந்த மறுமனையாட்டி பிள்ளைகளுக்கும் இவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எப்பவுமே கிளாஸ் தான். இவங்க யாருக்கும் உபத்திரம் கொடுக்கல, அவன் தான் வர்றான் உபத்திரம் கொடுக்க. அதனால அவங்க வந்து உங்களை ஆளுகை செய்யக்கூடாது, நான் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். தந்திரமாக பேசுகிறான், தந்திரமாக பேசுகிறான். அந்த பேச்சில் அவங்க எல்லாம் மயங்கிட்டாங்க, இதை வஞ்சிக்கப்பட்டார்கள். இப்பொழுது என்ன செய்யறான் என்றால் அந்த 70 பேரையும் அவன் கொலை செய்கிறான். 70 பேர், ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, 70 பேரை கொலை செய்யும் பொழுது இதை நிகழ்ந்தால் அவள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். இவ்வளவு ராஜாவாகிவிட்டான். அதனால மேரீடு, விக்டரி வில் கம் பை த ஹேண்ட் ஆஃப் த மேரீடு உமன். ஜெயமானது இதை நிகழ்ந்தால் விவாகமான பெண் மூலமாகத்தான் வருகிறது. கான்குபைன், மேரீடு உமன், அதன் மாதிரி சிங்கிள் உமன். சிங்கிள் உமன் கல்யாணமே கட்டலன்னு அர்த்தம். சிங்கிள் உமன் மூலமாக ஜெயம் வரவில்லை, கான்குபைன் சன் மூலமாக வரவில்லை. ஜெயமானது மேரீடு உமன் மூலமாக வருது. ஹல்லேலூயா. ஜெயல் மேரீடு உமன், அவங்க மூலமாக ஜெயம் வந்தது. அப்படியானா என்னது மேரேஜ் பண்ணலன்னா என்ன பாஸ்டர்? நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் மேரீடு. இது நேச்சுரல், நான் ஸ்பிரிச்சுவலா சொல்றேன். வி ஆர் ஆல்சோ மேரீடு உமன். நீங்க நேச்சுரலா உலகப்புறமா உங்களுக்கு மேரேஜ் நடக்காத்தாலும் பைபிள் படி யூ ஆர் மேரீடு உமன். ஹல்லேலூயா. நான் வந்து ஒரு ஜென்ஸா இருந்தாலும், இதோ சகோதரமாரா இருந்தாலும், நம்ம எல்லாம் உமன், நம்ம எல்லாம் ஃபிமைன் இன் நேச்சர். ஜீசஸ் கிரைஸ்ட் தான், அவர் வந்து வேர்ட் தான் மஸ்குலினா இருக்கிறது. நம்ம பின்ன நம்ம எல்லாம் உமன், மேரீடு உமன். ஆபிக்கிரிய அர்த்தத்தை பார்க்கணும். பல ஏற்பாடு நேச்சுரல், புதிய ஏற்பாடு ஸ்பிரிச்சுவல். வி ஆர் ஆல்சோ மேரீடு உமன். ஹல்லேலூயா. நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் மேரீட் பண்ணியிருக்கிறோம். இதை என்ன சொல்றால், மற்றவங்க மேரீடு உமனா இருந்தாலும், அவங்க கிறிஸ்தவங்களா இருந்தாலும், அவங்க வந்து மேரீடு உமன் கிடையாது. வார்த்தையை விசுவாசிக்காதவங்க மேரீடு உமன் கிடையாது, அவங்க கான்குபைனா இருக்கிறாங்க. நம்ம சிங்கிள் உமனும் கிடையாது. வி ஆர் ஆல்ரெடி மேரிட் வித் தி வேர்ட். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்ம சிங்கிள் உமனா இருந்தோம், கன்னிகையா இருந்தோம். இப்ப வந்து வி ஆர் மேரிட் உமன். நம்ம கிறிஸ்துவை விவாதம் செய்திருக்கோம். கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். மேரேஜ் இஸ் டேக்கிங் பிளேஸ் ஹியர், வி கோ டு தி வெட்டிங் சப்பர். இப்பொழுது நான் ஆவிக்குரிய விவாக இணைப்பில் இணைந்து விட்டேன். நான் மேரேஜ் பண்ணியாச்சு, வேற ஒருத்தர் இன்னொரு பெண்ணை வாதம் செய்ய முடியாது, உலகத்தை வாதம் செய்ய முடியாது, சாத்தானை வாதம் செய்ய முடியாது. ஏனென்றால் ஐ எம் ஆல்ரெடி மேரிட்.
எத்தனை பேர் சொல்ல முடியும்?
நான் ஆவிக்குரிய பிரமா பேசுகிறேன். நான் கிறிஸ்துவை அவருடைய சபையும் குறித்து சொல்லுகிறேன். இந்த ரகசியம் தெரியுது. அதனால அருமையான இப்போது என்ன சொல்றாங்க, விக்டரி வந்து ஜெயல் மூலமாக வந்தது, அது தெபரால் மூலமாக அது உரைக்கப்பட்டது. ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார். அந்த கான்குபைன்ஸ் அவங்க பயன்படுத்த முடியாது, டினாமினேஷன் பிரீச்சர்ஸ் அவங்க பயன்படுத்த முடியாது. அவங்க ஒருவேளை பெரிய போஸ்டுக்கு வரலாம், ஆனால் அவங்களுக்கு வீழ்ச்சி உண்டு. நம்ம வந்து என்ன சொல்றால், மேரிடு உமனா இருக்கிறோம். ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் என்றால், மனவாட்டியின் மூலமாக, பிரைடு மூலமாக அவர் கடைசியாக ஜெயிக்கிறார். மரணத்தையும் பாலாத்தையும் பிசாசையும் நமக்கு ஜெயித்தார். ஒவ்வொரு காலத்திலையும் தூதனை அனுப்பி அந்த செய்தி மூலமாக சாத்தானை அவர் ஜெயித்தார். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் முத்திரைகளை திறந்து தேவரேசத்தை வெளிப்படுத்தி இந்த பெண்ணின் மூலமாக உலகத்தையே ஜெயிக்கிறார். இது காட்ஸ் பிளான். அது அதுக்கு இங்கே ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம், இங்கே ஒரு பேட்டர்னை நம்ம பார்க்கிறோம். பழைய பாடலே நம்ம ஒரு பேட்டர்னை பார்க்கிறோம். கடைசியான ஜெயம் வந்து ஒரு பெண்ணின் மூலமாக கிடைக்கிறது. யார் அதை செய்கிறார்? அவள் ஜெயிக்கல, அவள் மூலமா இயேசு ஜெயிக்கிறார்.
ஹல்லேலூயா.
என் மூலமா இயேசு உங்க கூட பேசுகிறார்.
என்னுடைய
வாயை பயன்படுத்துகிறார், என்னுடைய காலை பயன்படுத்துகிறார், என்னுடைய கையை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை, கடைசி ஊழியத்தை தம்முடைய மனவாட்டியை கொண்டும், மனவாட்டியின் மூலமாகவும், வித் ஹிஸ் பிரைட், இத பை த்ரூ ஹிஸ் பிரைட், அவருடைய மனவாட்டியை கொண்டும், மனவாட்டியை மூலமாகவும் கடைசி ஊழிய நடக்கிறது. அவர் திண்ணையும் பார்க்க பயன்படுத்துகிறார். அதுதான் இதனுடைய அடையாளமாக இருக்கிறது. இப்பொழுது என்ன செய்வன் வந்து அந்த வெள்ளி காசை கொடுத்த உடனே போக்கிரிகளை சேர்த்துக் கொள்ளுகிறான். அதனால ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரசிக்கப்பட முடியாது. ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் வரைக்கும் ஒரு காலம் ரசிக்கப்பட முடியாது. அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளா அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து முடிவு கட்டணும். பேட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ரொம்ப மோசமா இருப்பான், அவிசுவாசியான நண்பனா இருந்தா அவன் ஆவிக்குரியனா மாற முடியாது, ஒரு காலம் மாற முடியாது. அதனால இவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டான், போக்கிரிகளான மனசுல சேர்த்து கொண்டான், பீனரான மனசுகளை சேர்த்துக் கொண்டான். அப்படி என்று பைபிளை நம்ம வாசிக்கிறோம். இந்த குடும்பத்தாரும் அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கிறாங்க. அந்த குடும்பத்தார் வந்து பெரிய ஃபேமிலி, அது அவங்க ஓட்டு போட்டா ஜெயிச்சிடலாம். ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் ஓட்டு போட்டா, ஏன்னா அவங்க ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாம் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்கெல்லாம் இந்த வந்து இவனை கொண்டு அபிமெலேக்கு ராஜாவாக்கினார்கள். ஆராசத்தில் வாசிக்கலாம்,
பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாதி மரத்தண்டையிலே அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள்.
நெய்ட் அபிமெலேக் கிங் பை த பிளைன் ஆஃப் பில்லர் தட் வாஸ் இன் சீகேம். இதை என்ன சென்றால், சீகேமிலேக்கு அந்த நவமான இடத்துல கொண்டு போய் அவனை ராஜாவாக மாற்றினார்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்க கவனிச்சு பாருங்க, கர்த்தரால ஏற்படுவதுக்கும் மனுஷனால ஏற்படுவதுக்கும் என்ன டிஃபரெண்ட் பாருங்க. கிதியோன் அவனா நியாயாதிபதியா இருந்தானா? கர்த்தருடைய தூதனானவர் அவனை சந்திக்கிறார், போரடிக்கிற களத்தில் அவனை சந்திக்கிறார். இதான் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு. நான் என்ன பராக்கிரமசாலி, ரொம்ப பயந்து போயிட்டு நான் இருக்கிறேன். என்னுடைய குடும்பம் ஒரு சிறிய குடும்பம், எப்படி வந்து நான் பராக்கிரமசாலின்னு நீ சொல்றது? இதோ நீ வந்து ஒரே ஒரு மனுஷனை முறியடிப்பது போல இந்த நீதியானதை முறியடிப்பார். கர்த்தர் அவனை சூஸ்
பண்ணுகிறேன்.
வாழ்ந்தச்சிட்டு இருக்கிறார், இதோ கர்த்தர் அவனை சந்திக்கிறார். மோசே மோசே, இதை நீ நிற்கிற இடம் பசுத்தமானது, உன் பாதரட்சியை கலத்தி போடு, உன்னை நான் வந்து எகிப்துக்கு அனுப்பினேன், நீ என் ஜனங்களை கொண்டு வெளியே கொண்டு வருவாய், இந்த மலையில நீங்கள் ஆராதனை செய்தீர்கள். பாருங்க, கர்த்தர் தெரிந்து கொடுக்கணும். ஓட்டு போட்டா எடுத்தாங்க, அந்த தீர்க்க தேசிய ஓட்டு போட்டா பாஸ் ஆத்தினாங்க. மனுஷங்களை அவரை பெண்ணா தெரிஞ்சு கொண்டாங்களா? பசுத்த பவுல மனுஷங்களா தெரிந்து கொண்டாங்களா? இல்ல, அவர் ஜோம் பண்ணுகிறார், குகையில போய் ஜோம் பண்ணுகிறார். அந்த என் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் என்ன? எனக்கு நீர் அதை வெளிப்படுத்தும்,
எனக்கு தரிசனங்கள் வருகிறது, அதை ஜனங்கள்கிட்ட சொன்னா அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, வித்தியாசமா சொல்றாங்க. ஒருவேளை பிசாசு உனக்கு தரிசனத்தை தரும் சொல்றாங்க. அதனால எனக்கு எனக்கு இன்னைக்கு எனக்கு பேசவேன்னு சொல்லும் பொழுது இவங்க வெளிச்சம் வந்தது, கர்த்தருடைய தூதனானவர் வந்த அவருடைய வாழ்க்கையை குறித்து ஏழு காரியங்களை சொல்லுகிறார். உன்னுடைய ஜபத்துக்கு முன்னாக கேன்சர் கூட நிக்காது. நீ இதயத்தின் ரகசியங்களை நீ வெளிப்படுத்துவாய். நீ ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நீ ஜெபம் பண்ணுவாய். உன்னுடைய சுவிசேஷம் உலகமெங்கில் அது போகும். இப்படி வந்து கத்த சொல்லும் பொழுது ஒரு மனுஷனை கத்த தெரிந்து கொள்கிறார். மனுஷன் தெரிந்து கொள்ளல. இப்ப இந்த மனுஷங்களா இவனுடைய சாதுரியமான பேச்சினால அவங்க குடும்பத்தார் எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டு அந்த ஃபேமிலி பெரிய பிக் ஃபேமிலி, அந்த சீகர்கள் அந்த ஊரார் எல்லாமே அவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இப்படி அந்த ஊரார் எல்லாரும் சீகர் குடும்பத்தார் எல்லாரும் இவனை கொண்டு ராஜாவா ஏற்படுத்தும் பொழுது இதுதான் இன்னைக்கும் நடக்கு. அதனால கிதியோனுக்கு பிறகு இந்த சன் பை த கான்குபைன், நாட் த சன் ஆப் மேரிட் உமன், இது சன் ஆப் கான்குபைன். இவன் வந்து ட்ரிக் மூலமாக ட்ரிக்கா பேசி கர்த்தருடைய 70 சகோதரர்களை கொலை செய்தான். 6,80,000 கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கத்தோலிக்க மார்க்கமானது 6,80,000 கிறிஸ்தவர்களை கொலை செய்தது. மாதாவை வழிபடாதனாலே கொலை செய்தது. சரித்திரம் ஃபாக்ஸ் மாத்தேயஸ் புக்கு இவ்வளவு பெரிய புஸ்தகம், அதுல எப்படி ஒவ்வொருத்தரும் கொலை செய்யப்பட்டான்னு எழுதி. அதனால பாருங்க, இது சும்மா குறை சொல்றோன்னு கிடையாது, நடந்த சம்பவம். அதனால பாருங்க, அவன் வந்து ரச்சசீடு. இந்த ரச்சசீடு நீதிமானுடைய சந்ததி, நீதிமானுடைய சந்ததி. அந்த 70 பேரும் கிதியோனுடைய சந்ததி, கிதியோனுடைய பிள்ளைகள். அந்த ரச்சசீடு கிதியோன் ஒரு எலக்டி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான். அவனுடைய பிள்ளைகள் 70 பேரையும் இந்த கான்குபைன் சன் வந்து கொன்னானா பார்த்துங்க. அதேதான் சரித்திரத்தில் நடந்தது. தேத்தீரா சபையின் காலத்திலே 6,80,000 புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்தவளை கத்தோலிக்க மார்க்கம் போப்பிவின் மார்க்கம் கொலை செய்தது. அந்த போப்பிவின் மார்க்கம் எப்படி வந்தது என்றால் அதுவும் ஒரு பேச்சு திறமையில தான். அவன் வந்து இவ பேச்சு திறமையில் தான் அவன் எல்லாத்தையுமே அவன் வந்து சாத்தான் செய்கிறான். அவன் சாதுரியமான பேச்சு. நம்ம வந்து தானியேல் 8:23 வாசிக்கிறோம். தானியேல் 8:23 வாசிக்கலாம்.
அவர்களுடைய ராஜபாரத்தின் கடைசி காலத்தில் என்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். அவருடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவருடைய சுயபலத்தினால் அல்ல. அவன் அதிசயமான விதமாக அழிம்புண்டாக்கி அனுகூலம் பெற்று
கடைசியாக ஒரு சூதகமான ஒரு ராஜா எழும்புவான் சொல்லப்பட்டிருக்கு. அவன் வந்து என்ன சூதான பேச்சு உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா அபிமெலேக். அதே மாதிரிதான் அந்த சின்ன கொம்பு சூதான காரியங்களை பேசுகிறது, சாமர்த்தியமா பேசி அது என்ன செய்யணும் கொலை செய்கிறது. கடைசியா போப்பு வந்து நிறைய கொலை செய்வார், 6 கோடிக்கு மேல கொலை செய்வார். அந்த ஆன்டி கிரைஸ்டா மாறும் பொழுது ஜனங்கள் அவனை ஆன்டியான ராஜாவாக மாற்றுவார்கள். எப்படி அபிமெலேக்க ராஜாவாக மாற்றினார்களோ லார்ட் டினாமினேஷன் சேர்ந்து லார்ட் போப்ப வந்து அவன் ராஜாவாக உலகத்தின் ராஜாவாக மாற்றும் பொழுது அவனுடைய மார்க்கத்தை விசுவாசியாக எல்லாரும் கொலை செய்யப்படுகிற மகா உபத்திர காலம் நடக்கும். ஜனங்களாக வந்து அவனை ராஜாவாக ஏற்படுத்துவது, உலகத்தின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் பொழுது அந்த பொருளாதாரத்தை சரிப்படுத்துவதற்கு போப்பால மாத்திரம்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் கடன் வந்து ஏகப்பட்ட கடன் இருக்கும், இந்தியாவில் கடன் ஏகப்பட்ட கடன் இருக்கும், ஒவ்வொரு நாடுகளிலும் கடன் வந்து எத்தனையோ கோடி கோடி பில்லியன் டாலராக இருக்கும். அதனால யாருமே சரி பண்ண முடியாது. அதை கடைசியா போக்கு வந்துதான் உலகத்தின் பொருளாதாரத்தை சீர்படுத்த வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவனை ராஜாவாக மாற்றும் பொழுது அநேகரை அவன் கொலை செய்வான். இங்கே அபிமலைக்கு அநேகரை கொலை செய்தான். அவனுடைய பேச்சு அவனுடைய வல்லமை பெருகும். 24 வசனத்தில் அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல. அவன் அதிசய விதமாய் அழிப்புண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து அவன் உபாயத் தந்தத்தினாலே. 25 வசனத்தில் அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடர் பண்ணி தன் இதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாக இருக்கிறதுக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனால் அவன் கையினால் அல்ல வேறு விதமாய் முறித்து போகப்படுவான். இது அவனுக்கு கடைசியில் முடிவு ஏற்படும். அவனவர் வந்து ஒரு ஜட்ஜை தெரிந்து கொள்ள வேண்டும். சுவாமி வேலை கத்த தெரிந்து கொண்டார். அவனா அவன் வந்து ஜட்ஜா மாறல. கிதியோன் அவனா ஜட்ஜா மாறல. சாம்சன் வந்து அவனா ஜட்ஜா மாறல. எல்லாருமே கத்தர் தான் தெரிந்து கொண்டார். தாவீதை கத்த தெரிந்து கொண்டார். ஆனா இங்க வந்து மனுஷங்களா சேர்ந்து மனுஷனுடைய செல்வாக்கினாலே அவங்களுடைய மெஜாரிட்டி ஓட்டினாலே ஏதோ ராஜாவாக இங்க மாறும்போது சீகே மனுஷர் அவனுக்கு ஓட்டு போட்டு விட்டார்கள். அவன் இருக்கிற எல்லாருமே அவன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு அவனை ராஜாவாக மாற்றும் பொழுது அவன் என்ன செய்தா? இதை எல்லாத்தையும் கொண்டு போட்டான். ரஜசீட கொண்டு போட்டான். நீதியான சந்ததி அந்த கிதியோன் குமார் 70 பேரை கொண்டு அதான் கிடைச்சு. அந்த கடுதலையும் வார்த்தையை கொலை செய்வது சொந்த வியாக்கியானம் கொடுத்து வார்த்தையை கொலை செய்வது அந்த வார்த்தையை பின்பற்ற மக்களுக்கு விரோதமாக வந்து அவளை கொலை செய்வதுதான் இந்த இவங்க வந்து மனுஷங்களால ஏற்படுத்துவது. God was the one who is choosing the judge. He was the one who is choosing the king. ராஜாவை கர்த்தர் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் ஆசாரியனை அவர்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜட்ஜஸ் நியாயாதிபதியை அவர்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இவன் ஒரு இம்போஸ்டராக இருக்கிறான், ஒரு பொல்லாதவனாக இருக்கிறான். இவன் வந்து இவன் ராஜாவாக மாறினா என்ன நடக்கும்? இதுதான் நடக்கும். நல்ல மனுஷங்க ஆளுகை செய்தால் தேசம் வந்து சமாதானமா இருக்கும். நல்ல மனுஷங்க ஆளுகைனா பொருளாதார வீழ்ச்சியும் கலவரமும் எல்லா விதமான கலகத்துக்கும் காரணமா இருப்பாங்க. இந்த அபிமலைக்கு அவிதமான காரியத்தை செய்து அதனால அவனுக்கு ஒரு விரோதி விரும்பினான். காகால் என்ற விரோதி 6-7 வசனத்திலிருந்து பாருங்க, நிவாசிங்கன்னா 50 வசனம் வரைக்கும் தான் எழுதியிருக்கு. அந்த விரோதி வந்து இவன் வந்து கொல்ல நினைக்கிறான். நிறைய பேரை அழிச்சு போடுகிறான். அவனை கொல்லக்காக நினைக்கும் பொழுது அவங்க வந்து கிரீபேஸ் என்ற இடத்துல இருக்கிறாங்க. அந்த தீபேஸ் அந்த தீபேஸை இவன் முற்றுகை போடுகிறான். 50 வாசிக்கலாம்.
பின்பு அபிமலேக்கு தேபேசுக்கு போய் அதற்கு விரோதமாய் பாளையம் எறிகிறதை பிடித்தான்.
இது தமிழ்ல தேபேஸ், இங்கிலீஷ்ல தீபேஸ். அல்லது அந்த தீபேஸ் தேபேஸ் என்ற இடத்தை அங்கே காகால் ஒளிந்திருக்கிறான். அவனுடைய விரோதி அங்கே இருக்கிறான் என்று சொல்லி அதை முற்றுகை போட்டு அந்த ஜனங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பட்டணத்தின் நடுவே ஒரு பெரிய பலத்த துருகம் இருந்தது. இவன் 51
அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருக்கம் இருந்தது. அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டிக் கொண்டு துருக்கத்தின் மேல் ஏறினார்கள்.
அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருகம் இருந்தது. துருகம் என்றாலும் பெரிய தட. ஆங்கில பைபிள் என்ன இருக்குது? There was a strong tower within the city and thither fled all men and women all day of the city and set it to them and gathered them up to the top of the tower. அந்த பட்டணத்தின் அடியில் ஒரு பெரிய டவர் இருக்குது. டவர்னா அது ரொம்ப உயரமா இருக்கும். சொல்ல கிறிஸ்டியன் சர்ச்சில் டவர் கட்டியிருப்பாங்க. என்னுடைய சொந்த ஊர்ல டவர் இருக்கு. 2 கிறிஸ்டியன் சர்ச் இருக்கு, 2 பேரும் டவர். இது பெருசா அது பெருசான்னு பார்க்கணும். இன்னும் ஒவ்வொரு ஊர்லயும் அந்த சர்ச்சில் டவர் கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் மேல இருந்து பார்த்தா அந்த டவர் தெரியும். இதான் துருகம் என்றால் டவர். அது உயரமான பில்டிங், மேல உயர வரைக்கும் கொண்டு சொல்லுவாங்க. அதுல லைட் போட்டிருப்பாங்க. அது லைட் போடும்பொழுது அது எல்லாம் தெரியும். அங்க தூரத்துல இருந்து பார்த்தா தெரியும். இப்படி அங்க சிஎஸ்எஸ் சபையில இது அங்க ஒவ்வொரு சபையிலையும் அவங்க டவர் கட்டியிருப்பாங்க. அதுக்காக ரொம்ப பணத்தை செலவு பண்ணுவாங்க. அது பல மாடி பல அடுக்கடுக்கா அது இருக்கும். டாப்ல வந்து என்ன சொல்றால் அங்க லைட் எரியும் பொழுது இது எந்த ஊரு டவர் அப்படின்னு அந்த கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து இந்த ஒரு டவர், அது அந்த ஒரு டவர். அந்தந்த டவர் மட்டும் மெலிய தெரியும். அவங்களுக்கு என்ன ஒரு மனப்பான்மைன்னா, அந்த காலத்தில் இருந்த கிறிஸ்தவங்களுக்கு நம்ம சர்ச்சை விட நம்ம உயரமா பில்டிங் கட்டக்கூடாது. எல்லார் வீடும் சர்ச்சை விட கம்மியா தான் இருக்கணும். சர்ச்சு தான் உயரமா இருக்கணும். அதுக்காக அவங்க டவரை மேல கட்டுவாங்க. சர்ச்சுக்கு மேல உயரமா நம்ம வீடு கட்டக்கூடாதுன்னு அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு அதுவிதமான ஒரு பக்தி. இதுக்காக டவர மேல கட்டுறது, எல்லாத்துக்கும் மேல நம்ம வீட்டுக்கு மேல சர்ச்சு தான் தெரியணும், நம்ம வீடு உயரமா தெரியக்கூடாது அப்படின்னு கொள்கை விடுவதா இருந்து அந்த காலத்தில் டவர ஏற்படுத்தினாங்க. இத மேல என்ன சொன்னா அங்க ஒரு டவர் இருக்கிறது, அந்த இவருக்கு இந்த அபிமலைக்கு அந்த பட தீபேசுக்கு விரோதமாக வரும் பொழுது இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த டவர்ல ஏறி உச்சிக்கு போயிட்டாங்க. டாப் ஆஃப் த டவர் கதவைக்கு டவர்ல ஒரு அந்த டவருக்கு ஒரு கதவு இருக்கிறது, அது பயங்கரமான கதவு. அந்த கதவை அவர் கூட்டி விட்டு, பலமான கதவு, அதை கூட்டிக் கொண்டு ஜனங்கள் பெண்களும் ஆண்களும் இஸ்ரீகளும் புருஷர்களும் என்ன செய்யாங்க, ஏறி டவர் மேல போயிட்டாங்க. அபிமலைக்கு ஒன்னும் செய்ய முடியாது. இருபத்தி மாசத்துல அபிமலைக்கு அந்த துருகம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருகத்தின் கதவை சுட்டரித்து போடும்படி அதன் கிட்ட சேர்ந்தான். அந்த கதவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, பெரிய திக்கான பலகை, உள்ள தாழ்பால் போட்டாங்க. துருக அந்த கதவை தன்னா தான் அவங்கள மேல ஏறி அவங்களை சாகடிக்க முடியும். இதனால கதவை பூட்டிட்டு அவங்க ஏறிட்டாங்க. பாதுகாப்பான இடம் அதுதான். அபிமலைக்கு வருகிறான், போக்கிரி மனுஷனோடு வருகிறான், பொல்லாதத கொலை செய்ய அஞ்ச மாட்டான். ஏற்கனவே 70 தன்னுடைய உடன் அந்த சகோதரமார்களை கொலை செய்தான், நீதியான வித்துக்கள் அவர்களை கொலை செய்தான், ரச்சசீடன் கொலை செய்தான். இப்பொழுது தேவேசில் இருக்க மக்களை கொலை செய்யும்படியாக வருகிறான். தேவேஸ் என்றால் என்ன அர்த்தம் என்றால் டு ஷைன் என்ன அர்த்தம், பிரகாசிக்க வேண்டிய இடம். ஹல்லேலூயா.
ஆமென்.
டு ஷைன் அல்லது டு பீ பிரைட், வெளிச்சமாக இருக்க வேண்டும். அவன் வந்து எனக்கு அந்த பட்டணத்துக்கு பேர் என்ன என்றால் ஷைன், பிரகாசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் உலகத்துக்கும் வெளிச்சமாக இருக்கீங்க. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஷைன் பண்ணுகிறோம். உலகத்துக்கு ஒரே வெளிச்சம் இந்த நேரத்துக்குரிய செய்தி தான். இதோ நம்ம அந்த நேரத்துக்குரிய செய்தி நமக்குள்ள இருக்கிறது, அதனால நாம உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். நம்ம தேவதேசம் சேர்ந்தவங்க. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் சத்துரு வருகிறான், அபிமலைக்கு வருகிறான், போக்கிரியான மனுஷர்களை வீணரான மனுஷர்களை கூட்டிக் கொண்டு வருகிறான். ஆனா நமக்கு பாதுகாப்பு அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய டவர் இருக்கிறது, பலத்த துருகம், ஸ்ட்ராங் டவர் இருக்குது. இந்த ஸ்ட்ராங் டவர்ல புருஷர்களும் இஸ்ரீகளும் ஏறி மேல டாப்புக்கு போயிட்டாங்க. உள்ள கீழே இருந்தாலே ஒன்னும் டச் பண்ண முடியாது. இன்னும் டாப்புக்கு போயிட்டா எப்படி டச் பண்ண முடியும்? கண்டிப்பா பிசாசு நம்ம டச் பண்ண முடியாது. நம்ம இன்னைக்கு அந்த துருகத்தில் இருக்கிறோம், பலத்த துருகத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால அவன் அந்த கதவை வந்து சுட்டரித்து உள்ள போய் அவங்கள சாகடிக்கணும்னு அவன் வர்றான். ரொம்ப பலசாலி அவன், யாருக்கும் பயப்பட மாட்டான், கொலை செய்ய அஞ்ச மாட்டான். அதிகமான ஒரு முரணை அவன், அவனுக்கு அன்புங்கவே கிடையாது. அதனால அவன் தேவன் மேலே அவனுக்கு அன்பு கிடையாது, யாரு மேலேயும் அவனுக்கு அன்பு கிடையாது. அவன் வந்து தன்னுடைய காரியத்தை சாதிக்கணும் பார்ப்பான், அவன் ராஜாவா இருக்க வேண்டும் நினைக்கிறான். இப்பொழுது என்ன செய்யறான் என்றால் அந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து அதுல போட்டு அந்த கதவு பக்கத்துல போட்டு தீ கொளுத்தும் பொழுது அந்த கதவு எரிஞ்சு அது உடையணும், அவன் நின்று உள்ள போறான்னு நினைக்கும் பொழுது இவங்கெல்லாம் மேல டாப்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் என்ன செய்யறான், இது வரைதான் கதவை உடைக்க பார்க்கிறான். கதவை உடைக்க பார்க்கும் பொழுது அங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பார்த்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கதவை உடைச்சிட்டான, இவனுக்கு ஆபத்து தான், அவனும் துருக்கத்துக்குள்ள வந்து அவனை சாகடிச்சு போடுவான். அதனால அங்க ஒரு இஸ்ரி இருந்தார், சேட்டன் உமன். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தார், 53 வாசிக்கலாம்.
அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு இயந்திரக்கல்லின் துண்டை அபிமலைக்குடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது.
அங்க ஒரு இஸ்ரி இருந்தால், ஒரு புத்தியுள்ள இஸ்ரி, அதான் என்டர்பிரைடு. அவர் என்ன செய்தால் என்றால் ஒரு எந்திரக்கல்லை எடுத்தார். எந்திரக்கல்னா திரிய திரிக்கிற எந்திரக்கல், அது உரல்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து அவ்வளவு பெரிய டைச்சான கல்லை எடுத்து அதை என்ன செய்தால் என்றால் மேல இருந்து அவன் தலை மேல போட்டான். அவன் குனிஞ்சி அதை சுட்டரித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்து மேல இருந்து, அது ஒரு 8-9 மாடி கட்டண உயரா இருக்கலாம், பெரிய அது பலத்த துருகம், உயரமான துருகம், டாப் ஆஃப் த டவர்ல இருந்து கல்ல கரெக்டா குறி பார்த்து அவனுடைய மண்டையில போடும் பொழுது ரெண்டு காதுக்கு மத்தியில, அவருடைய குனிஞ்சிருக்கிற ரெண்டு காதுக்கு மத்தியில் இருந்த பாவத்துல போடும்போது மண்டை உடஞ்சி செத்தான். பிரச்சனை முடிஞ்சு போச்சு. யார் செய்த? அப்பொழுது ஒரு இஸ்திரி அண்ட் எ சர்டன் உமன் காஸ்ட் எ பீஸ் ஆஃப் மில்ஸ்டோன் அப்பான் அபிமெலெக்ஸ் ஹெட் அண்ட் ஆல் டு பிரேக் ஹிஸ் ஸ்கல். அவனுடைய மண்டையோடு அந்த ஸ்கல் அந்த தலையோடு என்ன செய்தால் உடஞ்சி அங்கேயே செத்தான். உயிர் போற நேரத்தில் இவர் தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து சொல்கிறான், ஒரு பெண் என்னை கொன்றாள் என்று அது வந்து எனக்கு கேவலாது. அங்க அங்கிருந்து ஒரு பெண் போட்டிருக்கிறார், அவன் அந்த பெண்ணையும் பார்க்கிறான், அந்த பெண் என்னை கொன்றாள் என்று பெயர் வராதபடி நீ உன் பட்டயத்தை உருவி என்ன கொண்டு போடு. உடனே அவன் பட்டயத்தை உருவி கொண்டு போட்டு விட்டான். இப்பொழுது இஸ்ரோ ஜனங்கள் எல்லாரும் அவனை பின்பற்றின எல்லாருமே எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. ப்ராப்ளம் வந்து முடிவுக்கு வந்தது. ரட்சிப்பு எப்படி கிடைத்தது? ஒரு பெண்ணின் மூலமாக கிடைத்தது. அந்த பட்டணத்துக்கு தேவேஸ் டு பி சைன் அல்லது டு பி பிரைட் என்று அர்த்தம். நம்ம ஒரு நம்ம வந்து கிரைஸ்ட் இந்த மனவாட்டி ஒரு பட்டணமாக இருக்கிறாள். அல்லேலூயா. சாத்தானும் அவனுடைய சேனைகளும் அபிமெலேக்கும் அவனுடைய சேனைகளும் நன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பட்டணத்தின் மத்தியிலேயே ஒரு டவர் இருக்கிறது. அல்லேலூயா. அது ஒண்ணுதான் பாதுகாப்பான இடம். அபிமெலேக்கு எல்லாரையும் அழிச்சு போடுவான், சாத்தான் வந்து எல்லா ஆத்மாக்களையும் சாவடிச்சு போடுவான். உலகம் முழுசும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. யாரும் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. பெரியோர் சிறியோர் எல்லாருமே அவனுடைய கீழே தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் ஒரு டவர் வச்சிருக்கிறார். அந்த டவர் மட்டும்தான் அந்த உலகத்தில் பாதுகாப்பான இடம். சாத்தானுடைய பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு டவர் இருக்கிறது. அந்த டவர்ல நம்ம போயிட்டு அந்த டவர்ல நம்ம டாப்ல போயிட்டோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த டவருக்குள்ள போகணும், டவருக்குள்ள போயிட்டு டாப்ல நம்ம போகணும். அது உள்ள ஏறி ஏறி நம்ம டாப்ல போகும் பொழுது சாத்தான் நம்மள ஒண்ணு செய்ய முடியாது, ஒண்ணு தர முடியாது. அதான் ஒன்லி சேஃப் பிளேஸ், ஒன்லி சேஃப்டி ஸோன், பாதுகாப்பான இடம். இந்த உலகத்திலே பாதுகாப்பான இடம் அந்த தவறு தான். அந்த தவறு என்ன? நீதிமொழிகள் 18:10.
கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான்.
கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். The name of the Lord is a strong tether. Hallelujah.
Amen.
The righteous runneth into it and is saved. இதோட நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா. அபிமெலேக்கு வர்றான், நம்ம ஓடினோம். அந்த பட்டணத்தை பக்கத்தில் எல்லாரும் ஓடினாங்க. பாதுகாப்பான இடம் என்னது? அந்த தவறு தான். அந்த தவறு என்ன? கதவுள்ள கூட்டிட்டாங்க, கூட்டிட்டு மேல ஏறிட்டாங்க. இன்னைக்கு அதே தான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம், நம்ம எத்தனை பேர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கோம்? கர்த்தருடைய நாமம் என்ன? ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினா ஜனங்கள் விதத்துமான பசுத்தாவி நாமத்தை சொல்லுகிறார்கள். நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமம் கர்த்தருடைய நாமமாக இருக்குது. The name of God is Lord Jesus Christ. Hallelujah. அதுக்குள்ள ஓடி வந்திருக்கிறோம். இதோ அதுக்குள்ள நம்ம மேலே ஏறி இருக்கிறோம். இதை ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு சொல்லுகிறார், நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவன் தன்னுடைய சுய நாமத்தில் வரும்பொழுது அவனை ஏற்றுக்கொள்கிறீர்கள். யோவான் 5:43.
நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுயநாமத்திலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள்.
இந்த நேம் ஆஃப் காட் குறித்து கொஞ்சம் விளக்கமா சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவன் தன்னுடைய சுய நாமத்திலே வரும்பொழுது அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். நம்ம நீங்க யாரு? நாங்க ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்க யாரு? நாங்க ஏஜி சர்ச். அதான் சுயநாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாபனத்து பேரை வச்சிருக்கிறாங்க. நம்ம யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட் சேர்ந்தவங்க. நம்ம வந்து கிறிஸ்துவ நாம நமக்கு ஞானசாந்தியின் மூலமாக தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசிக்கிறோம். பல அது பலத்த துருகம், அது ஒரு பலத்த ஸ்ட்ராங் டெரர். அதிமுலைக்கு அதை ஜெயிக்க முடியாது. அவன் எல்லா பட்டத்தையும் ஜெயிக்கலாம், இந்த தேவேசை ஜெயிக்க முடியாது. இந்த டவருக்குள்ள அவன் வர முடியாது. கர்த்தருடைய நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பார். நான் என் பிதாவின் பிதாவின் நாம என்ன பெற்ற பெண் அசையமிடு என்ற செய்தி, வெட்கப்படுதல் என்ற செய்தியை சொல்லுகிறார். Son can't see his father's name. Magan mandu thagappanude perla varugira. I can in my father's name. Naan enude vidhaan namathil vandirukkiram. A man can in your father's name. What was his name? What is the name of the father? Pidavi naamai enna? Jesus. Hallelujah.
Amen.
His bride will have his name. இன்னைக்கு அவருடைய மனைவி அவருடைய நாமத்தை பெற்றிருக்கிறார். நீங்க மேரேஜ் ஆனோட உங்க புருஷனுடைய பெயரை பக்கத்தில் போட்டிருந்தீங்க. ஒரே பேர்ல நம்ம சபையில ஒரே பேர்ல நிறைய பேர் இருக்காங்க. எஸ் சருங்க பேர் இருக்குது, செல்லாங்க பேர் இருக்குது. இப்படி ஒரே பேர் இருக்கும் பொழுது எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க ஊரை சொல்லணும், அல்லது அவங்க புருஷன் பேரை போட்டா இது என்ன செல்லா அது என்ன செல்லான்னு தெரியும். அதே போல நம்மள என்னன்னா, நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்துக்கோ. ஹல்லேலூயா.
ஆமென்.
நம்ம ஜீசஸுக்கு சொந்தம். ஹல்லேலூயா.
ஆமென்.
நம்ம இயேசு கிறிஸ்து நம்முடைய ஹஸ்பண்ட் ஆயிருக்கிறார். அவர் நம்முடைய பிரைட் குரூம் ஆயிருக்கிறார். அவங்க என்ன சொல்ல முடியும்? பிதா குமார பரிசுத்தாய் நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அவங்க தெரியாத தேவன் வந்து புது கடவுள் வச்சிருக்கிறாங்களோ, திருத்துவ தேவன் தெரியாத தேவன் புது கடவுளை வழிபடுறாங்க. அவங்க கடவுள் பேர் தெரியாத தேவன், அவங்க கடவுள் பேரு திருத்துவ தேவன். என்ன பாருங்க, எவ்வளவு கேவலமா இருக்குது. ஒரு படிச்சிருந்தா கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரல. பிசாசு அவங்க மனக்கனவை கூடாக்கி வைத்திருக்கிற நம்ம வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தை தெரிவித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைட் வில் ஹேவ் ஹிஸ் நேம். பலராம் தன்னுடைய மனைவி பார்த்து சொல்கிறார், ஐ சிக் எ உமன், நான் ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டேன் பை த நேம் ஆஃப் பிராய். பிராய் மேடான்னு நினைக்கிறேன். ஹலோ, பிராய் என்கிற பெண்ணை நான் வந்து விவாதம் செய்து கொண்டு, சி பிகேம் எ பிரன்ஹாம். அவள் இப்பொழுது பிரன்ஹாம் தான் மாறி இருக்கிறாள். அதே போல நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் வேட மேரி பண்ணும் பொழுது, அவருடைய நாமத்தினால நம்ம ஞானசானம் எடுக்கும் பொழுது, கத்தராஜி இயேசுவி நாம நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. அது பலத்த துரு. ஆமே.
ஆமே.
பிகாஸ் பை மேரேஜ் மை நேம் ஹஸ் சேஞ்ச்டு அண்ட் ஐ ஹவ் டேக்கன் ஹிஸ் நேம். நான் மேரேஜ் பண்ணினாலே என்னுடைய பெயர் மாறி இருக்கிறேன். நான் முதல்ல தகப்பனாருடைய ஐடென்டிட்டியில இருந்தேன், தகப்பனாருடைய இன்சியல் இருந்தது, இப்போது என்னுடைய ஐடென்டிட்டி மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய நாமத்தை தரித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமே. நீங்கள் மனந்திருந்தே ஒரு பாவம் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். தன்மை தோச உபதேசம் அதுதான். நாம் ரசிக்கப்படுவதற்கு மனுஷனுக்குள்ளே வானத்தின் கீழே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆமே. கர்த்தருடைய நாமம் பலத்த சுருகு. நம்ம புதிய ஜீவனோடு ஜீவிக்கிறோம். ஹல்லேலூயா. நியூனஸ் ஆஃப் லைஃப். நம்முடைய ஓல்டு லைஃப் தண்ணீரில் அடக்கம் பண்ணப்பட்டது, ஓல்டு லைஃப் மறந்து மறித்து விட்டது. நம்ம நியூனஸ் ஆஃப் லைஃப் உடையவர்களா இருக்கிறோம். ஆமே.
ஆமே.
அந்த நேம் ஆப் காட குறிச்சு ரொம்ப விளக்கம் சொல்றார். அது என்ன விளக்கம் சொல்றாரு பார்க்கும் பொழுது, காட் வுட் ப்ரொவைட் எ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் என்ற செய்தி, 65:11-28 கொடுத்த செய்தியில, த வேர்ல்ட் இன்டர்பிரட்டட் இஸ் அ மேனிபெஸ்டேஷன் ஆஃப் த நேம் ஆப் காட். த வேர்ல்ட் இன்டர்பிரட்டட் இஸ் அ மேனிபெஸ்டேஷன் ஆஃப் த நேம் ஆப் காட் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? வார்த்தையானது வியாக்கியானம் பண்ணப்படும் பொழுது அதுதான் அவருடைய நாமம், நாமத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது.
ஹல்லேலூயா.
The word interpreted is the manifestation of the name of God. கர்த்தருடைய நாமம் என்ன? கர்த்தருடைய நாமம் என்னவென்றால் வார்த்தையானது வியாக்கியானம் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே வார்த்தையானது வியாக்கியானம் பண்ணப்பட்டால் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தின் கீழே வருகிறீர்கள். நல்லா சொல்லுவாங்க, இயேசுவின் நாமம்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. கர்த்தருடைய நாமம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இது நம்ம செய்யலுக்கு எல்லாம் சொல்லலாம். நான் கர்த்தருடைய நாமத்தின் கீழ வந்திருக்கிறேன் சொல்லலாம். ஆனா திகதேசி இன்னும் அதிகமான டீப்பா போறார். இந்த வேர்ட் இன்டர்பிரட்டட் இஸ் அ மேனிபெஸ்டேஷன் ஆஃப் த நேம் ஆஃப் காட். கர்த்தருடைய நாமம் என்ன? அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா.
ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை.
அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அதான் வேர்ட் இன்டர்பிரட்டர் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த நேம் ஆஃப் காட். உங்க வாழ்க்கையில வார்த்தையானது வியாக்கியானம் பண்ணப்பட்டால், அதாவது உங்க வாழ்க்கையில அந்த வார்த்தையானது நிறைவேறினால், நீங்க வந்து தேவனுடைய நாமத்தின் வெளிப்பாடாக இருக்கிறீர்கள்.
இதான் பிரதர் பெனா சொல்லுகிறார்.
இப்ப இந்த மெசேஜை நீங்க கேட்கறீங்க, இப்ப நான் சொல்ற இந்த மெசேஜை கேட்கும் பொழுது இது உங்க வாழ்க்கையில நிறைவேறினால், நீங்க அந்த சேட்டன் உமனா இருந்தால், அந்த கள்ளத்தூக்கி போட்ட அந்த உமனா இருந்தால், அது உங்க வாழ்க்கையில ஆகிட்ட, அது வந்து சரியாக இணையும் என்றால் வேறு வந்து உங்க வாழ்க்கையில இன்டர்பிரட் ஆயிருக்கு. நீங்க வந்து அவருடைய நாமத்தின் கீழே இருக்கிறீங்க, அவருடைய நாமத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞாபகம் எடுத்துக்கேன், எல்லாருமே எடுத்துக்கலாமே, எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு அவன் மன போல போகலாமே, பின்வாங்கி கூட போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். பாஸ்டர் ஒன்னும் செய்ய முடியாது, அவங்கவுங்க ஆத்மாவை அவங்கவுங்க தான் கணக்கொப்பிக்கணும், அப்படி கூட போகலாம். ஆனா வேறு என் வாழ்க்கையில இன்டர்பிரட் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் கேட்கிற ஒவ்வொரு பிரசங்கமே என் வாழ்க்கையில அது ஐடென்டிஃபை ஆகிறது, லைன் அப் ஆகிறது, நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கிறேன், அப்படியானால் நான் கர்த்தருடைய நாமத்தின் கீழ் வந்திருக்கிறேன், நான் அந்த பலத்த தூக்கத்தில் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சாத்தான் என்னை டச் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தாலும் வார்த்தையானது அவங்க வாழ்க்கையில நிறைவேறலன்னா அவங்க நாமத்தின் கீழே வரல. பிசாசு அபிமேலேக்கு அவங்கள டச் பண்ண முடியும், ஆனா என்னை அபிமேலேக்கு டச் பண்ண முடியாது. நான் பலத்த தூக்கத்தில் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் பேட் இன்டர்பிரட்டட் இன் மை லைஃப். He is a manifestation of the name of God. Swabandhu makkal Yesuvin naamathai uvayappaduthugiraar. Yesuvin naamathile po pisasa endru solugiraargal. Yesuvin naamathile jebikkirom endru solugiraargal. Avangalukku authority illa. Avangalukku velippaadu illa. They have no revelation. They have no authority. Avangal naamathai use pannadhukku avangalukku adhigaram illa. Yena avangal vaazhkaiyila vaathai vyaakhyana pannapadavillai. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்த வெளிப்பாடு இல்லை. இயேசு கிறிஸ்து நாமம் என்னன்னு தெரியல அவங்களுக்கு. பிதாகுமாரன் பசுத்தாவி டைட்டிலா இருக்கிறது, அவருடைய பிதாகுமாரன் பசுத்தாவி நாமம் கத்ராகி இயேசு கிறிஸ்து என்ற வெளிப்பாடு இல்லாமலே அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்துகிறார். அப்போ சில காலத்தில் எபேசு சபையில போய் பட்டணத்தில் போய் பவுல் பிரசங்கம் பண்ணும்பொழுது ஸ்கேவா என்றுதானே ஒரு மனுஷனுடைய ஏழு குமாரர்கள் இருந்தார்களாம். அவங்க தேசாந்திலா பெரிய மந்திரவாதிய பொல்லாத ஆவி பிடித்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சில 19-16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அந்த ஏழு பேர் வந்து பார்க்கிறாங்க, எபேசு படத்தில் இருக்கிறாங்க அந்த ஏழு குமாரர்கள். அவங்க என்ன ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் ஏழு பேர் இப்படி செய்தார்கள். பிசாசு வந்து பவுல் துரத்துறான், கத்ரா இயேசுவி நாமத்திலே போ பிசாசு, உடனே பேய் போயிருது, கீழே விழுந்து பேய் போயிருது. கத்ராஜி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் இந்த தலைவலியே போ அப்படின்னு சொன்னா தலைவலி போயிருது, எல்லா வியாதிகளும் போகிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ஏன் இயேசு நாமத்தை சொன்னாங்க? ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சிருக்குது. அப்பொழுது இவங்க என்ன செய்யறாங்க, நம்ம ஏழு பேரும் பவுல் சொல்லுகிற கத்ராஜி இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளே போங்கள் அப்படி சொல்லும் பொழுது அந்த பிசாசுகள் இவங்களுடைய சட்டையை கிழிச்சு இவங்களை நிர்வாணமாக்கி இவங்களை காயப்படுத்தி நல்லா அடிச்சுட்டு இவங்களை அந்த கீழே தள்ளி போட்டு மிதிச்சுட்டு அது ஓடிச்சு. இதெல்லாருக்கும் பார்க்கும் பொழுது என்ன நினைச்சாங்க, இவன் இயேசுவின் நாமத்தை சொல்வதுக்கு இவனுக்கு தகுதி கிடையாது, அத்தாரிட்டி கிடையாது. பவுலுக்கு அத்தாரிட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஸ்கேவாவின் குமார ஏழு பேருக்கு அது அத்தாரிட்டி இல்லை. அதனால ஜனங்கள் வந்து இப்படி வந்து இந்த போலிகளை பார்த்து அவங்க எச்சரிப்படைந்தார்கள். பவுலோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அந்த வார்த்தையை பின்பற்றினார்கள். ஹல்லேலூயா. அதே போல டினாமினேஷன் பீப்புளுக்கு அவங்க வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்னன்னு தெரியல, என்ன அவனுக்கு வெளிப்பாடு இல்லை, அங்க எப்படி அத்தாரிட்டி இருக்கு? அவங்க என்ன இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லுவதுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? They are using a name with no authority. நமக்கு அத்தாரிட்டி இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில வார்த்தையானது வியாக்கியானம் பண்ணப்படுகிறது. அப்படி வியாக்கியானம் பண்ணும்பொழுது நமக்கு அத்தாரிட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு இருக்கிறது. The wife has his name. நாம் அவருடைய மனமாட்டியாக இருக்கிறோம், அவருடைய நேம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அந்த பெயரை யூஸ் பண்ணக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆமென்.
ஆமென்.
ஆனா இந்த ஸ்கேவாவின் புத்திரர்கள் அவருடைய நாமத்தை யூஸ் பண்ணதுக்கு அதிகாரம் இல்லை. இதை சாப்பிட போதர்கள் சொல்றாங்க, வியாதி சோமாயிட்டன்னு வந்து சொல்றாங்க. அன்னைக்கு அவங்கள காயப்படுத்திட்டு போயிட்டு இன்னைக்கு சாப்பிட போவர்கள் பெரிய பெரிய கன்வென்ஷன் பிரீச்சர்ஸ் இயேசு நாமத்தை சொல்றாங்க, அற்புதம் நடக்குன்னு ஜனங்கள் சாட்சியும் கொடுக்கிறாங்க. ஆனா கத்தர் என்ன சொல்லுகிறார் கடைசியா மத்தேயு 7:23 கத்தாதே கத்தாதே உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தோம் உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களை செய்வோம் உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் தீக்கதரிசனம் உழைத்தோம் அப்போ அக்கிரம செய்கிறார் என்னை விட்டு அகன்று போங்கள் ஒரு காலம் நான் உங்களை அறியல அல்லையா நீங்க கத்தரா இயேசுக்கு சொன்னவர்கள் ஞானஸ்தானமே எடுக்கல நீங்க உங்க வாழ்க்கையில நான் ஒவ்வொரு காலத்துக்கு கொடுத்த செய்தியானது ஐடென்டிஃபை ஆகல வியாக்கியானம் பண்ணப்படல The word interpreted is a manifestation of the name of God. And our Tikita Simulamana Sulura, our number of Arkila Devane Vati, the Achan Panamuru, Adi Devane Nam, Devane Namathin Meripara Irikinde, Hallelujah. Yen Markil, Avadena, the Vati, the Achan Panapatak. The message in the Sulra, everybody in life irikinde. Over Bible character and a guiding to the other. Yen Markil, Devane Vati, the Achan Panapatak. Apriana Nana, the Namathi, whatever I irikinde. அதனால உங்க லைஃப்ல அந்த மேனிபெஸ்டர் ஆகல நீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கல அப்பாலே இப்போ அக்கிரம செய்யக்காரளே என் நாமத்தை நீங்க யூஸ் பண்ணீங்க ஆனா உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இல்ல உங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்ல நான் ஒவ்வொரு காலத்துக்கும் கொடுத்த செய்தியானது உங்க காலத்தில் அது நிறைவேறவில்லை உங்க வாழ்க்கையில் அது நிறைவேறவில்லை அதனால நீங்க அந்த பலத்த தூக்கத்தில் வரல ஒரு காலத்தில் நம்ம குழந்தையா இருந்தோம் குழந்தையை போல பேசணும் குழந்தையை போல சிந்தித்தோம் குழந்தையை போல யோசித்தோம் இப்பொழுது நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகிறது ஆமே ஏழு சபை காலங்களிலே அவருடைய நாம வெளிப்படவில்லை ஆனா இந்த கடைசி காலத்தில் நிறைவான செய்தி வரும்பொழுது அவருடைய நாம வெளிப்பட்டிருக்கிறது மாத்தி லூத்தருக்கு வந்து அவர் வந்து ஐந்தாம் சபையின் தூதன் அவருக்கு தெரியாது சர்வை சபையின் தூதன் அவர் அவருக்கு தெரியாது தெரியாமலேயே அவரை ஆண்டவர் அடுத்த நோக்கத்தை நிறைவேற்றியிருக்கார் இன்னைக்கு நமக்கு தெரியும் நம்ம என்ன நம்முடைய வாழ்க்கையில இவர் சர்வை சபை செய்தியானது லுத்தர் வாழ்க்கையில நிறைவேறினது வெஸ்லிய வாழ்க்கையில் எனக்கு என்றால் ஆண்டவர் வந்து இந்த பெலபெல்பியா சபைக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறினது அப்படியானால் அவருடைய நாமத்தின் கீழ் அவர் வந்திருக்கிறார் ஆனா இயேசு கிறிஸ்து நாவல ஞான சார்ந்த பத்தி அவருக்கு தெரியாது இன்னைக்கு நமக்கு எல்லாமே தெரியும் ஹல்லேலூயா நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் ஹல்லேலூயா நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன் ஏழு சபை காலத்தில் அவங்க குழந்தையா இருந்தாங்க ஆனா இப்பொழுது புருஷன் ஆன போதோ குழந்தை கேட்டவளை ஒழித்து விட்டேன் ஹல்லேலூயா பாத்தீங்களா they will be the leading interpretation of the word வார்த்தையானது என்னிலே நிறைவேறுகிறது நான் ஜீவிக்கிற வார்த்தையாய் இருக்கிறேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்படியானால் நம்ம இந்த பலத்த துருகத்தில் வந்திருக்கிறோம் ஆமே இப்ப அந்த பெண் என்ன செய்கிறாள் 51 வாசிக்கலாம்
அந்த மக்களத்தின் நடுவே பலத்த துருக்கம் இருந்தது அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் அப்போது ஒரு ஸ்திரீ எந்திரக்கல்லின் துண்டை அபிமலைக்குடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது
சரி அப்பொழுது ஒரு ஸ்திரீ 53 And a certain woman cast a piece of millstone upon Abimelech's head and all to break his skull. அவனுடைய மண்டை ஓட்டை அது உடைத்தது உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறான் அதனால தேபேசுக்கு வருகிறான் சைன் ஆர் டு பி பிரைட் மணவாட்டிக்கு விரோதமா மணவாட்டி ஷைன் பண்ணுகிறாள் பிரைட்ஸா இருக்கிறாள் ஹல்லேலூயா இதற்கு விரோதமாக அவன் வருகிறார் அவள் யாரு சன் ஆஃப் கான்குபைன் மறுமனையாட்டின் குமாரன் He has taken the kingdom through treachery. துரோகம் செய்து 70 பேரை கொண்டு துரோகம் செய்து அவன் வஞ்சனை செய்து அந்த சீகே ஊர் மக்களை ஏமாற்றி ராஜ்யத்தை பெற்றிருக்கிறான் The kingdom through treachery and through deception and through bribery. அவன் வந்து பிரைபரி இது அநியாயமான பணத்தினாலே அவன் வந்து பணத்தை செலவித்து ஓட்டுக்கு 1,000 ரூபாய் கொடுக்கிறது பிரைபரி 5,000 10,000 கொடுத்து ஓட்டுக்கு ரூபா வாங்கலாமா கஷ்டப்படுற பாஸ்டர் வாங்கிட்டோம் ஏதோ எல்லாரும் கொடுக்குறான் வாங்கிட்டோம் நீ உண்மையான கிறிஸ்டியனா இருந்தா வாங்க மாட்டீங்க இழிவான ஆதாயம் அந்த இழிவான ஆதாயத்தை சீனு அருவருக்கணும்
ஆண்டோருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அல்லேலூயா. அவன் 5000 கொடுக்கிறான், 10000 கொடுக்கிறான் செலவு போதும்னா ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பாரு? எனக்கு ஆசீர்வாதம் கத்துட்டு உடனே அது அறிவிருக்கணும். அது பிரேக்கரி நம்ம வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. அது லஞ்சம் வாங்குற மாதிரி அர்த்தம். அதனால நம்ம அதை வாங்கக்கூடாது. அந்த பணத்தை நம்ம வெறுக்கணும். அதை இவன் அதனால தான் வந்தான். பிரேக்கரி, ட்ரெச்சரி, துரோகம், டெசெப்ஷன், வஞ்சித்து ஜனங்களை வஞ்சித்து இவன் ராஜாவாக மாறி இருக்கிறான். அவன் மனமாட்டிக்கிறதமாய் வரும் பொழுது இது அந்த சேச்சன் உமன், அங்கே ஒரு இஸ்ரி இருக்கிறார். நாட் எ மேன் பட் எ சேச்சன் உமன், ஒரு ஆண் அல்ல ஒரு பெண், ஒரு இஸ்ரி. மில்ஸ்டோன், ஒரு கல்லை போடும். அந்த மில்ஸ்டோன் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு, அந்த கல் வந்து இட் இஸ் எ ரெவலேஷன் ஆஃப் ஹூ ஜீசஸ் இஸ். ஹல்லேலூயா. இயேசு யார் என்ற வெளிப்பாடு. இந்த கல்லை தூக்கி அவன் தலை மேல போடும் பொழுது, ரெண்டு காதுக்கு மத்தியில அந்த இடத்துல போடும் பொழுது மண்டை உடஞ்சி அவன் செத்தான். பாத்தீங்களா, இன்னைக்கு சாத்தான வந்து நம்ம அப்படிதான் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. இத நம்ம வந்து கல்ல வந்து எந்த கல் இல்ல, நம்ம வந்து வெளிப்பாட்டை கொண்டு பிசாசு ஜெயிக்கிறோம். ஹல்லேலூயா. யூ காட் எ ரெவலேஷன், நீங்க ஒரு வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறீர்கள். யுத்தம் எங்கே நடக்கிறது? நம்முடைய மைண்ட்ல நடக்குது. உலகத்தில் மிகப்பெரிய யுத்தம் வந்து கிரேட்டஸ்ட் பேட்டில் எவர் ஃபாட், இதுவரை சண்டையிடப்படாத மிகப்பெரிய யுத்தமானது. It is going on in your mind. Hallelujah. உங்க சோல்ல இல்ல, உங்களுடைய பாடியில இல்ல, சோலுக்கும் பாடிக்கும் மத்தியில் இருக்க மைண்ட்ல நடக்கிறது. ஏன் அது மைண்ட்ல நடக்கிறது? சாத்தான் உங்களுடைய சோலை பிடிப்பதற்காக, உங்களுடைய சோல்ல வந்து சிங்காசனம் போடுவதற்காக அவன் மைண்ட்ல பேட்டில் கொண்டு வரும் பொழுது, நம்ம வெளிப்பாட்டினாலே அவனை அங்க வீழ்த்தும் பொழுது இயேசு கிறிஸ்து சிங்காசனம் நம்முடைய சோல்ல சிங்காசனம்.
Hallelujah.
யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் நாற்காலியை பிடிப்பாங்க. ஓட்டில் ஓட்டு போட்டு ஜெயிச்சா அவங்க நாற்காலியை பிடிப்பாங்க, சட்டசபைக்குள்ள போவாங்க, அல்லது பார்லிமெண்ட்டுக்குள்ள போவாங்க. அல்லது அந்த சேரை எப்படி பிடிக்க முடியும்? எதுக்காக ஓட்டு? சேரை பிடிக்கிறதுக்காக ஓட்டு. நான் அரசியல் பேசுறேன், நான் பயில் பேசுறேன். அரசியல் ஒரு அடையாளமா இருக்கு. எவ்வளவு பணம் செலவழிச்சு இவ்வளவுதான் பாடுபட்டு அந்த சேரை பிடிக்கணும். அதே போல சாத்தா நம்முடைய சோல்ல சிங்காசனம் இடுவதற்காக நம்முடைய மைண்ட்ல பல பேட்டில் கொண்டு வருவான். அவனுடைய தாட்ஸ் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அவன் உங்க சோல்ல வந்துருவான். மைண்ட்ல ஜெயிக்காம அவன் நம்ம சோல்ல வர முடியாது. அதே போல நீங்க வந்து வெளிப்பாட்டை சொல்லி அவனை ஜெயிச்சிட்டீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் உங்களுக்குள்ள வந்துருவார். உங்களுடைய சோல்ல அவர் சிங்காசனம் இடுவார். அல்லேலூயா. எதுக்காக சிங்காசனத்துக்கு வருவாங்க? ஆளுகை செய்வதற்காக, நன்மை ஆளுகை செய்வதற்காக இயேசு உள்ளே வருகிறார். அல்லேலூயா. அதே போல சாத்தான் உங்களை ஆளுகை செய்ய உங்களுடைய சோலுக்குள்ள வர பார்க்கிறான். நீங்க இந்த மைண்ட் பேட்டில் ரெண்டு காதுக்கும் இடையில அதான் கள்ளத்தீக்கி போடுற, இங்கதான் மைண்ட் இருக்கிறது. ரெண்டு காதுக்கு இடையில இந்த ஸ்கல்லுக்குள்ளதான், இந்த மண்ட ஓட்டுக்குள்ளதான் அந்த மைண்ட் இருக்குது, பிரைன் இருக்கிறது. அங்கதான் யுத்தம் வரும். மிகப்பெரிய யுத்தம் வருகிறது. நம்ம வந்து இட் அவுட் ஆஃப் டாப் ஆஃப் த டவர், அவர் டாப் டவர் டாப்ல உட்கார்ந்து இருக்கிறா. மேல போயிட்டா, அவர் கீழே இல்ல, மேல போயிட்டா. ஹல்லேலூயா. நம்ம ஸ்பிரிச்சுவல்லா ரொம்ப டீப்பா மேல போ. ஹல்லேலூயா. ரொம்ப மேல மேல போகணும். இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம மேல போகணும். ஆடியில வளர வேண்டும். ஹல்லேலூயா. டாப் ஆஃப் த டவர்ல போயிட்டு அந்த என்ன சொன்னால் மில்ஸ்டோன், அந்த எந்திரக்கல்லை எடுத்துக்கொண்டு கரெக்டா ரெண்டு காதுக்கு மத்தியில் இருக்க மண்டையில போடும். அதே போலதான் நம்ம வந்து அந்த வெளிப்பாட்டை கரெக்டா அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அந்தந்த நேரத்தில் அந்த வெளிப்பாட்டை தூக்கி போடும் பொழுது சாசு அங்க தோல்வி அடைகிறான். சாசு மாண்டு போகிறான். ஒரு பெண்ணின் மூலமாக ஜெயம் கிடைத்தது. ஹல்லேலூயா. It is the power of revelation of the word. And the millstone is the power of the revelation of the word. வார்த்தையினுடைய வெளிப்பாட்டின் வல்லமை is breaking the power of the kingdom of devil.
Amen.
Hallelujah. பிசாசுடைய ராஜ்யத்தின் வல்லமையை இந்த வார்த்தையின் மேல் இருக்க வெளிப்பாட்டின் வல்லமை அது வந்து உடைத்து போடுகிறது. மண்டையை உடைத்த மாதிரி உடைத்து போடுகிறது. ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்கள் விசுவாசம்.
உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும்.
ஹல்லேலூயா.
அந்த மில்ஸ்டோன் அதுதான், அந்த கல்லை எடுத்து போடும்பொழுது மண்டை உடைஞ்சது. We have been given the perfect interpretation of the word with the divine vindication. Perfect interpretation of the word with the divine interpretation. என்று திகதே சொல்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பரிபூர்ண வெளிப்பாடு இன்னைக்கு வந்து வெளிப்படுத்த உறுதியாக்கப்பட்டிருக்கு. தேவன் அற்புத அடையாளங்களை செய்து பிரதர் பிரணாம் கொடுத்த செய்தி உண்மை என்பதை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. He is a vindicated prophet. அவர் தேவனால் உறுதியாக்கப்பட்ட தீர்க்கதரிசி. அவர்களே தேவனுடைய வார்த்தை வந்தது, வெளிப்பாடு வந்தது. ஹல்லேலூயா. இப்பொழுது ஈகிள் அனாயிட்டிங் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. முத்தக திறந்த பிறகு ஈகிள் அனாயிட்டிங் வந்திருக்கிறது.
ஆமென்.
நம்ம வந்து the person of the word நம்ம பிலிப்படு. The person is now become one with his bread. கிறிஸ்து மனவாட்டியோடு கூட ஒன்றாக எழுந்து விட்டார். ஆமென்.
ஆமென்.
Is a person to us, the person of the word. Hallelujah. And the word person ஆயிருக்கு. The message of the Father is Jesus Christ. Hallelujah.
Amen.
நம்ம அந்த person of the word நம்ம பிலீவ் பண்றோம். இந்த மெசேஜ் வந்து ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த person of the word நம்ம பிலீவ் பண்றோம். எத்தனை பிலீவ்
பண்றோம்.
கர்த்தர் இந்த காலத்தில் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். Hallelujah. The person is now become one with his bride. Now we are in the strong tower. நம்ம இப்பொழுது பலத்த துருகத்தில் இருக்கிறோம். We are going to the top of the tower. இன்னைக்கு அந்த tower டாப்ல இருக்கிறோம். Perfect understanding of the word of God. Amen.
Amen.
The top of the tower is going to be the revelation. இதோ இப்போது இருக்கின்றால் அந்த மில்ஸ்டோன் அங்கே அவளுக்கு அந்த ஒரு மில்ஸ்டோன் அங்கே கிடைத்தது. வந்து கரெக்டா போட்டா நான் சில நாட்டில் கள்ளத்துக்கு அடிச்சு அது தவறா போயிடும். குறி தவறிடும். அவன் குறி கரெக்டா பார்க்கிறான். மேல இருந்து அதுவும் அப்படி இப்படி சாஞ்சிக்கிட்டு தான் போடணும். நேரம் அன்னைக்கு இப்படி போட முடியாது. அவன் கீழே அவனை பார்த்து கரெக்டா அந்த கல்லு வெயிட்டான கல்லு அந்த கல்லை தூக்குறதுக்கும் அவளுக்கு பலம் வேணும். இது அது மாத்திரமல்ல அதை போர்ஸா போடுறதுக்கும் அவளுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தது. அதுவும் குறி தவறக்கூடாது. பக்கத்தில் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. அவங்க ஆயுததாரி மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. கரெக்டா அவன் தலையில போனா கரெக்டா அவன் தலையில போட்டா சோத்தான நம்ம சரியாக ஷூட் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அணில ஷூட் பண்ணும்பொழுது நேர கண்ணுக்கு நேர ஷூட் பண்ணாராம். ஒவ்வொரு அணில ஷூட் பண்ணும்பொழுது கண்ணில ஷூட் பண்ணாதான் அவர் குறி எப்படி கரெக்டா இருந்துக்கிட்டு பாருங்க. குறி தவறாம ஷூட் பண்ணுகிறது. அந்த சில்வர் டிப்பிடு கரடி வரும்பொழுது வெள்ளி முனையை கொம்புகளை கொண்ட கரடி வரும்பொழுது ஆக்ரோஷமா வரும்பொழுது அவருடைய வழிகாட்டி பட்டு என்ன சொல்றாரு, நீர் வந்து முதுகுல ஷூட் பண்ணி அதை பலவீனப்படுத்திட்டு அதன் பின்பு நீர் ஹார்ட்ல ஷூட் பண்ணு சொல்லும் பொழுது இந்த பெனா சொல்லுகிறார் இதை ஹார்ட்ல தான் ஷூட் பண்ணணும். நான் தர்சனத்தில் அப்படிதான் பார்த்திருக்கிறேன். பக்கத்தில் 50 அடி தூரத்தில் வந்து ஹார்ட்ல ஷூட் பண்றாரு. சின்ன துப்பாக்கியை கொண்டு பெரிய கரடியை வீழ்த்தினார். ஹல்லேலூயா. அதே போல நம்ம கரெக்டா பிசாசுக்கு ஆன்சர் கொடுக்கணும் அல்லது அவன் உங்களை அமர்த்தி போடுவான். Faith is a revelation of the word of God. Hallelujah.
Amen.
இது சாத்தான் லூசிபர் தன்னுடைய ஞானத்தை கொண்டு வருவான். சாத்தான் லூசிபராயிருக்கிறான். இது வியாபாரத்திலே அவன் ஒரு ஞானத்தை கொண்டு வந்தான். ஆண்டவர் இதனால்தான் சொன்னார் நீங்க வந்து எல்லா மரத்தின் கனியை புசிக்கலாம், இதை புசிக்கூடாது. ஏன் சொன்னார் என்றால் நீங்க தேவர்களைப் போல மாறியவர்கள். நீங்க ரொம்ப இன்னசென்டா இருக்கிறீங்க. உங்களுக்கு உலகம்னா என்னன்னே தெரியல. உங்களுக்கு உண்மையான ஒரு சந்தோஷம் தான் என்னன்னு தெரியல. உலக சந்தோஷம் தான் என்னன்னு தெரியல. இப்படி வந்து அவன் பேசும் பொழுது அந்த ரீசனிங் சாத்தானுடைய அந்த பகுத்தறிவுக்கு அவன் செவி கொடுத்தபடினாலே அவள் வீழ்ச்சி அடைந்தால் இந்த பெண் வந்து அவன் தலையில போட்டு விட்டாள். ஹல்லேலூயா. ஸ்மிதிங் ஹிம் ஆன் த ஹெட். அவனுடைய தலையிலே போட்டாள். அவனுடைய முதுகுல அல்ல, இது அவனுடைய மார்பில் அல்ல, தலையில. அந்த சாத்தானுடைய சிந்தனைகளை நம்ம மேற்கொள்வது. ஹல்லேலூயா. கொஞ்சம் சோகம் இல்லாம வந்த உடனே நம்ம செத்துருவோமேன்னு நினைக்கும் பொழுது அது சாத்தான் கொடுக்கிற சோகம். ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு கட்டி வந்துட்டா ஒருவேளை அது கேன்சரா இருக்குமோ? இப்படி சாத்தான் வந்து நமக்கு வந்து அதிக பயத்தை ஏற்படுத்துவோம். நம்ம வந்து உடனே வார்த்தையை சொல்லி அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் சொல்லும் பொழுது அவனுடைய தலையில நீங்க அந்த கல்லை போடுறீங்க, உடனே அவன் போயிரு. இந்த காரியம் என்னமாய் முடியுமோ அவனுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. எல்லாம் நன்மை கேட்கிறாதான் எனக்கு முடியும் சொல்லிருங்க, உடனே போச்சு. சாத்தான் தோல்வி அடைவான். ட்ரூ ரெவலேஷன் நமக்கு அந்த ட்ரூ ரெவலேஷன் வரும்பொழுது, ட்ரூ ரெவலேஷன் மேக்ஸ் ஏர் அண்ட் இன்விசிபிள் ஆர்மி. உண்மையான வெளிப்பாடு உங்களுக்கு வந்த உங்களை யாரும் எதிர்க்க முடியாது, உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. அந்த உண்மையான வெளிப்பாட்டினாலே நம்ம பிசாச ஜெயிக்க முடியும்.
அமேன்.
அந்த நாவில தான் இருக்கு, உங்களுடைய நாவில தான் இருக்கு. நாவில வந்து விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது அந்த எந்திர கல்லை நம்ம போடுகிறோம். நம்ம நெகட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணும் பொழுது ஐயோ இது வந்து இப்படி ஆயிருமே அப்படி ஆயிருமே நினைச்சோம்னா அந்த ஸ்பீக் தி வேர்ட் ராங் கன்ஃபெஷன், ராங் கன்ஃபெஷன் பண்ணும் பொழுது சாத்தா உங்களுக்குள்ள வந்துருது, அது ரியலா மாறிடும். உங்க வாயின் வார்த்தை வந்து நெகட்டிவா இருந்தா அது ரியலா மாறிடும். உங்க வாயின் வார்த்தை வெளிப்பாடா இருந்தா அது ரியலா மாறிடும். ஒரு சம்பவத்தினுடைய முடிவு நமக்கு என்னன்னு தெரியாது. எந்த காலத்திலையும் அது முடிவு எப்படி போய் முடியும் நமக்கு தெரியாது. உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை முடிவு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு குழந்தை பிறக்கிறது சந்தோஷப்படுகிறோம், அது பெரிய பொண்ணாவது சந்தோஷப்படுகிறோம். ஆனா பெரிய பொண்ணான பிறகு அந்த பெண்ணை என்ன மாதிரி பண்ணும்னு நமக்கு தெரியாது. அந்த பையன் என்ன வேலை செய்வான்னு நமக்கு தெரியாது. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவும் நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு ஒரு ஃபெய்த் இருக்குது, என்னுடைய வார்த்தை நமக்கு அந்த ஃபெய்த்தை தருது. அதை நம்ம அறிக்கை பண்ணா அது ரியலா மாறி. நம்ம வந்து நெகட்டிவா கன்ஃபஸ் பண்ணா அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிரம்னா அது அப்படியே அது ஆயிரும், அது ரியாலிட்டியா மாறிடும். அதனால தான் நிஜம் அந்த வெளிப்பாடு வந்து நம்முடைய வாயிலிருந்து தான் அது வருகிறது. அவன் வந்து அந்த வாயின் வார்த்தையில மரணம் ஜீவனம் இருக்கிறது. அவன் அந்த வெளிப்பாட்டை வந்து கள்ள தூக்கி போட்டான்டா, நம்ம ஒரு வெளிப்பாட்டை உச்சரிக்கும் பொழுது அதன்படியே நடக்கும். அவன் ஊழியத்தை யார் கடைசி கொண்டு போவா? சத்துருக்கள் அதிகமா சொல்லும் பொழுது நான் சொல்றேன், நான் ராட்சர் வரைக்கும் இதை ஊழியத்தை கொண்டு
சொன்ன
சிமியானு காண்டர் அப்படி சொல்லி இருக்கிற. அவளை என்ன சொன்னா, நம்ம ஒரு வெளிப்பாடை தூக்கி போடணும். சத்ரு வந்து பல சந்தேகங்களை கொண்டு வருவான், பலவிதமான நெகட்டிவ் காரியங்களை கொண்டு வரும் பொழுது நமக்கு பைபிள் படிச்சிருக்கிறோம், தீக்கத்தை செய்தி படிச்சிருக்கிறோம், அதுல ஒரு வெளிப்பாட்டை பிசாசுக்கு முன்னால தூக்கி போட்டுட்டா இத என்ன செய்வென்றால் அவன் அந்த இடத்துல அவன் மண்டை உடைஞ்சி செத்து
போறான்.
அதுக்கு வேற அவன் பேச முடியாது. அவள ஸ்பீக் தி வேர்ட் ஆஃப் ஃபெய்த் ஹல்லேலூயா. ரெவலேஷன் நம்ம சொல்லும் பொழுது அந்த பிசாசு வந்து தோல்வி அடைகிறான். சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட் would create them a world out here and go and live in a private life on it. A ever person water endra cheyila thara penna solgara devunde kumaru kumarthigalum neengal or ulagathiye uruvaaki ange poi neenga or private life seiyamudiyum. Sons and daughters of God would create them a world out of here and go and live in a private life on it. Jesus lived in a world. He lived in a world of perfect faith. Yesu Christ paripurna viswasam endra ulagathile vaazhndar. Adhaala avarude life aanadhu avarude seasonukku oru marmama irundhathu. Idhu andha kaalathu makkalukku ivarude vaazhkai andu puriya mudiyadhaaga irundhathu. Adhe pola namma vandu viswasa vaarthagalai namma pesuvom endral, velipaattai namma pesuvom endral, adhai upayogikka namakku theriyum endral, andha penna namakku endra kalla podukku avarukku andha power irundhuchu. அவர் குறி தவறாம போட்டார், மேல டாப்ல இருந்து போடுறார். அப்படி அவளுக்கு அந்த டேலண்ட் இருந்தது. அதே போல வெளிப்பாட்டை உபயோகிக்க டேலண்ட் உங்களுக்கு இருக்கும் என்றால், நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள் என்றால், அந்த ட்ரைனிங் உங்களுக்கு இருக்கும் என்றால், பிசாசு என்னது என்றால் அவனுடைய மண்டை உடைஞ்சு போனுடைய சிந்தனைகளை ஆண்டவர் தகர்த்து போடுவார். ஆமென். தி பஸ்ட் இன் தி ஹெட், மண்டை உடைஞ்சு மூல செதறிப்பீர். The best, the head of the enemy with the revelation thrown out of the strong tether. Namma neki strong tether la irukkom. Hallelujah. The word interpreted in our life.
இஸ் த மேனிபெஸ்டேஷன் ஆஃப் த நேம் ஆஃப் காட். அப்படியான ஒரு சார்பில் இருக்கும் பொழுது நாம வந்து அந்த பாசிட்டிவா நம்ம கன்ஃபஸ் பண்ணும் பொழுது பிசாசு அவனுடைய சிந்தையில் ஆனது ஆன தகத்து போடுகிறார். எவ்வளவு அருமையான ஒரு செய்தி. நம்ம இன்னைக்கு மெச்சூரிட்டிக்கு வந்திருக்கிறோம். ஹலலுயா. இந்த பரிபூர்ணமான வார்த்தையானது நம்ம குழந்தையா இராதபடி நம்ம வந்து அந்த புத்தி உள்ள இஸ்ரியாக மாற்றியிருக்கிறது. ஹலலுயா. நம்மளுடைய செல்போன்ல நம்ம பார்க்கிற காரியங்கள் இதோ கேம்ஸ் மற்ற எல்லாமே கத்தைக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் நம்மளை விட்டு போய்விட்டது. ஹலலுயா. அதெல்லாம் நம்முடைய அருமையான நேரத்தை கெடுத்து போறோம். செல்போன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கவங்க நேரத்தை வீணாக்கி போறோம். நம் காலம் இப்பொழுது பொல்லாதாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்ம நேரத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த ரெவலேஷன் செய்தியில் இருக்க வெளிப்பாடை அப்சார்ப் பண்ண வேண்டும். அதை நம்ம வந்து உறிஞ்சிக்கொள்ள வேண்டும். ப்ராஃபட் மெசேஜ் நீங்க கேட்கிற மெசேஜில் இருக்க வெளிப்பாட்டை உறிஞ்சிக்கொள்வீங்கன்னா அங்க அதான் மில் ஸ்டோன். உங்க கையில மில் ஸ்டோன் இருக்குது. ஒண்ணு இல்லைன்னு என்ன செய்ய முடியும்? கையில மில் ஸ்டோன் இருக்கவர்களுக்கு எப்படி அந்த டாப் ஆஃப் த பில்டிங்ல கிடைச்சின்னு தெரியல. அங்க ஒரு மில் ஸ்டோன் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ரெவலேஷன் அப்சார்ப் பண்ணுறோம். செல்போன்ல நேரத்தை கடத்தவங்களுக்கு எப்படி வெளிப்பாடு வரும்? மில் ஸ்டோன் இல்லாம சத்துருவை எப்படி ஜெயிக்க முடியும்? அந்த எந்த கல் நம்மளுக்கு இருக்கிறது. ஆமே நம்ம அதை அப்சார்ப் பண்ணி வச்சிருக்கிறோம். உலகத்தினுடைய நியூஸ் நமக்கு தெரியல. அந்த நியூஸ் வந்து இது ட்ரூ ரெவலேஷன் கிடையாது. ஹலலுயா. உலகத்தில் என்ன நடக்கு நமக்கு தெரியலாம். இது அது நம்ம ரசிக்காது. ஹலலுயா. ஆனா நீங்க வெளிப்பாட்டை அறிந்திருந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஜெயத்தை தரும். எவ்வளவு உலகத்தில் ரொம்ப அறிவாளிகளா இருக்கிறாங்க. எங்க என்ன நடக்குன்னு சொல்லுவோம். உலகத்தையே மனப்பாடமா வச்சிருப்பான். அமெரிக்காவில் நடக்குது, இங்க நடக்குது, அங்க நடக்குது எல்லாம் சொல்லுவோம். அவனுக்கு எல்லா நாலேஜும் இருக்கும். கடைசி காலத்தில் இன்டலெக்சுவல் ஜெயின்ஸ் இருக்கிறாங்க. எது கேட்டாலும் பதில் சொல்லுவான். அவ்வளவு அறிவாளிகள் இங்க இருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. அது அவங்களை ரசிக்குமா? அது எந்திரக்கல்லா, சாத்தானை நொறுக்கிற எந்திரக்கல்லா இல்ல, நம்மகிட்ட இருக்கு. ஒருவேளை வந்து உலகத்தில் நடக்கிற காரியங்கள் நிறைய தெரியாம இருக்கலாம், பரவாயில்ல. ஆனா நீங்க வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அதுதான் சாத்தானுக்குஇன்டர்பிரேஷன். இன்னைக்கு இந்த நேரத்துக்கு செய்தி பெர்ஃபெக்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் வேர்ட் வித் டிவைன் விண்டிகேஷன். தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு பரிவிதமாக இதை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க வந்து டாப்ல போங்க, டவர்ல டாப்ல போங்க. சாத்தான ஒவ்வொரு நாளும் நீங்க அவன் வந்து தலையில வெளிப்பாட்டை போட்டு போட்டு அவனை நொறுக்குங்க, அவனை ஜெயிங்க. எங்க பார்த்தாலும் எங்க திரும்பினாலும் காட்சிகள் தான். அவன் செல்போன்ல ஒன்ன பார்த்துட்டு இருப்பான், இங்க பார்த்தா அங்க செல்போன்ல பார்த்துட்டு இருப்பான். ரயில்வே ஸ்டேஷன்ல போனா அங்க டிவியில இருந்தா அங்கெங்க ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு ஷாப்பிங் கடைக்கு போனா அங்கெங்கதான். எங்க போனாலும் காட்சிகள் தான். உங்க கண்ணுக்கு காட்சிகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் டிவியை கொண்டு வச்சிருப்பான், எல்லா இடத்துலயும் கம்ப்யூட்டர் வச்சிருப்பான். எல்லாரும் வந்து இதை செல்போன்ல பாத்துக்கிட்டே இருக்கிறான். உலக நேர்ந்தைக்கு அப்படி இருக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு டவர்ல வந்திருக்கிறோம். இதை வார்த்தைக்கு பின்னால ஒளிந்து கொண்டிருக்கிறோம். ஹலலுயா. 45 with the word of God. தேவனுடைய வார்த்தை என்ன வந்து அரணுக்கு பின்னாலே இருக்கிறோம். ஆமே. 45 behind his word. அந்த பெண் அந்த ஏறினாள், எல்லாருமே ஏறினாங்க, பாதுகாப்பா இருந்தாங்க. ஆனா இவ கரெக்டா தலையில போட்டாட defeated the devil. Hallelujah. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். ஆனா இந்த பெண், a certain woman, ஒரு இஸ்ரி, அந்த காஸ் இஸ் ஹெர் cause the millstone on the head of Abimelech. Hallelujah. Amen. அவனுடைய மண்டை ஓடு உடைந்தது. சாத்தானை இன்னைக்கு அபிதமாய் சந்திக்க வேண்டும். நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. Hallelujah. ஒண்ணு கொஞ்சம் ரெண்டு பண்ணால கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. We have the mind of Christ. Hallelujah.
Amen.
இன்றைக்கு அந்த நாளத்துக்குரிய செய்தி டிவைன் விண்டிகேஷன், பெர்ஃபெக்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் த வேர்ட் வித் டிவைன் இன்டர்பிரேஷன், டிவைன் விண்டிகேஷன். இது அந்த வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது. இந்த மில்ஸ்டோன் உங்க கையில் இருக்கிறது, இந்த எந்திரக்கல் உங்க கையில் இருக்கிறது. பின்பு பலமுள்ள தூதன் ஒருவன் ஒரு பெரிய எந்திரக்கல்லை எடுத்து அதை சமுத்திரத்திலே எரிந்து இதுதமாய் பாபிலோன் மகாநகரம் வேகமாய் பண்ணுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும். மெழுகத்தில் 18:21 வாசிக்கிறோம். ஆனால் என்ன சொன்னால் அங்கே ஒரு பெரிய எந்திரக்கல்லை கொண்டு சமத்துல போடும் பொழுது அது தள்ளுண்டு போகிறது. கலிபோர்னியா உலகத்தையே பாவத்தினால கெடுத்தது அந்த கலிபோர்னியா, ஹாலிவுட், இதெல்லாம் தண்ணிக்குள்ள போகுது. ஒருவன் சென்றால் யூதாஸ்காரியத்தை பார்த்து சொல்கிறார், இடல் உண்டாடுவது ஏற்கத்தான், ஆனாலும் எவன் மூலமாய் உண்டாகிறதோ அவனுக்கு ஐயம். இந்த சீரியல் ஒருவனுக்கு இடல் உண்டாக்கவனை கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அவனை சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுவது நலமாயிருக்கும். ஜட்ஜ்மெண்ட், இந்த மெசேஜ் அதாவது உலகத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வருது, பாதிகளுக்கு அது ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வருது. உனக்கு வெளிப்பாடு சொல்லப்பட்டது, நீ அதை விசுவாசித்தாயா? உனக்கு இது எந்திரக்கல்ல போலவான் தலை மேல விழப்போது. ஹாலிவுட் ஹாரோ கலிபோர்னியால பிரதான் நிறைய தர்சனம் பண்ணியிருக்க கலிபோர்னியாவில். ஆனாலும் அந்த என்ன என்றால் அது அவனுக்கு எந்திரக்கெல்லாம் மாறும், அவனுக்கு அது நியாய தீர்ப்பா மாறும். அபிமேலேக்கு இந்த எந்திரக்கல் நியாய தீர்ப்பா மாறினது. அதே போல யூதாஸ்காரியத்துக்கு அந்த எந்திரக்கல்லாக மாறினது. அவன் கழுத்தில் கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அமுத்துவது நல்லமா இருக்கும். பாதிகளுக்கு இந்த மெசேஜ் அதாவது வந்து எந்திரக்கெல்லாம் விழும், தலையில விழும், அவர்கள் நொறுக்கப்படுவார்கள். இதோ உலகத்துக்கு இது எந்திரக்கல்லா வருகிறது. அந்த கையால் பெயர்க்கப்படாத கல் வந்து இந்த ராஜ்யங்கள் எல்லாத்தையும் உடைச்சி போட்டுகிறது. இது எந்திரக்கல் மனவாட்டியிடத்திலிருந்து புறப்படுகிற இந்த வெளிப்பாடு, இந்த பெண்ணின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிற இந்த வெளிப்பாடுகள், இந்த பிரைடு மினிஸ்ட்ரி மூலமாக வருகிற இந்த வெளிப்பாடுகள், ஆண்டவர் அன்றைக்கு பிறகு பெண்ணை உபயோகப்படுத்தினார், அவருடைய காலம் முடிந்து விட்டது, அவருடைய ஊழியம் முடிந்து விட்டது, இப்பொழுது பிரைட் மினிஸ்ட்ரி அதனுடைய இவர் கையில எந்திரக்கல் ஆண்டர் கொடுத்திருக்கிறார். இவர் என்ன சென்றால் இவர் எரிகிறதான அந்த எந்திரக்கல் ஆனது இவரோ உலகத்துக்கும் தனிப்பட்ட மனுஷனுக்கும் நியாய தீர்ப்பை கொண்டு வரும். சாத்தானுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வரும். ஆண்டவர் அவிதமான பெண்ணாக நம்மை பயன்படுத்துகிறார். நம்மளால் ஜெபிக்கல. நம்மளால் ஜோம் பண்ணுவோம். இதோ கத்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், நமக்கு எவ்வளவு பெரிய பொசிஷன் கொடுத்திருக்கிறார், கிரேட் பொசிஷன். நம்முடைய பெயர் வேத புஸ்தத்தில் இருக்கிறது. அது எங்க இருக்கிறது? அந்த பெண்ணு மூலம் அந்த பெண்ணை வாசிக்கும் பொழுது அது நான், அந்த சாத்தன் உமன் வந்து நான் தான். நம்முடைய பெயர் அங்கே இருக்கு. The word interpreted is a manifestation of the name of God. நான் அந்த பலத்த துருவத்தில் வந்திருக்கிறேன், நான் இந்த டாப்ல போயிருக்கிறேன், இதை என் கையில் எந்திரக்கல் இருக்கிறது. நான் அதை வீசும் பொழுது அது உலகத்துக்கே நியாய தீர்ப்பை கொண்டு வருது, அது சாத்தானுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வருது. சாத்தான் வந்து நமக்கு முன்பாக தோல்வி அடைகிறான். பாதாளத்தின் வாசல்கள் நமக்கு முன்பாக தோல்வி அடைகிறது. ஆண்டவர் இந்த கிரேட் ரெவலேஷன் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம அதை யூஸ் பண்ண வேண்டும் என்றால் துருகத்துக்கு வர வேண்டும், டாபில் ஏற வேண்டும், மேலே ஏறும் பொழுது இதோ அந்த எந்திரக்கல்ல உபயோகப்படுத்த முடியும். சாப்பிட்டு மக்கள் அதை உபயோகப்படுத்த முடியாது, அவனுக்கு அத்தாரிட்டி இல்லை, அவனுக்கு வெளிப்பாடு இல்லை. நமக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்திருக்கிற அந்த ரெவலேஷன் கொடுக்கும் பொழுது நம்ம சத்துருவை முற்றிலும் ஜெயங்கொள்வர்களாக இருக்கிறோம். விக்டரி பை த ஹேண்ட் ஆஃப் அ வூமன், ஒரு பெண்ணின் கையினாலே ஜெயம் கிடைக்கிறது. எல்லாருக்கும் அத்தனைக்கு நம்ம ஜெபிக்கலாம். சோத்ரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே சத்துரு தலை கடுந்தோட நித்தவன் கிரியை செய்திடும், சத்துரு தலை கடுந்தோட நித்தவன் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று
சோத்திரம். இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு விதமான சத்தியத்தை வெளிப்படுத்திருக்கிறேன். முத்திரைகள் திறக்கப்படுகிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இருக்கிற முத்திரைகளை திறந்திருக்கிறேன். நீர் யார் என்பதையும் நாங்கள் எங்களுடைய ஸ்தானம் என்னது என்பதையும் அறியத்தக்கதாக நீர் உதவி செய்ததற்காக சோத்திரம். நாங்கள் ஜெயலாயிருக்கிறோம். ஜெயல் சுத்தியிலையும் அந்த ஆணியை எடுக்கும் பொழுது அந்த கானானிய ராஜ்யங்களுக்கு அந்த சிசராவினுடைய கொடுங்கோல் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. இப்பொழுது இந்த பெண் அந்த எந்திர கல்லை எடுக்கும் பொழுது கர்த்தாவே அபிமெலேக்கினுடைய பொல்லாத ஆளுகைக்கு முடிவு ஏற்பட்டது. அவனுடைய ராஜ்யம் முடிவடைந்தது. ஐந்தாவது தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசத்தில் மேல் ஊற்றினான். உடனே அதன் ராஜ்யம் இருளடைந்தது. மிருகத்தின் ராஜ்யத்துக்கு அன்றைய முடிவை ஏற்படுத்துகிறது இந்த பெண் தான். அபிமெலேக்கு ஒரு மிருகம், ஈவு இறக்கம் இல்லாதவன், அன்பில்லாதவன், பொல்லாதவன், சன் ஆஃப் த கான்குபைன். இதை அவனுக்கு ஒரு முடிவை இந்த பெண் ஏற்படுத்தினாள். நாங்கள் இப்பொழுது சுருக்கத்தில் வந்திருக்கிறோம். டாப் ஆஃப் த டவர்ல இருக்கிறோம். எந்திர கல் எங்களுடைய கையில் இருக்கிறது. இப்பொழுது வீச வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நாங்கள் அந்த ரெவலேஷனை அன்றை கன்ஃபஸ் பண்ணும் பொழுது இதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்தால் அது ஒரு ரியாலிட்டியை கொண்டு வரும். அது ஒரு ஜெயத்தை கொண்டு வரும். அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சாத்தான் தோல்வி அடைகிறான். கர்த்தாவே விதமான ஒரு மகத்தான சத்தியத்தை தந்திருக்கு. உலகத்தின் வல்லமைகள், விசுவாசினுடைய வல்லமைகள், மங்கின நர குதிரையினுடைய அந்த ஆளுகையானது அது இதற்கு முன்பாக வீழ்ச்சி அடைகிறது. இந்த ஈகிள் அனாய்டிக்கு முன்பாக அது வீழ்ச்சி அடைகிறது. எங்களுக்கு அவிதமான ஒரு அனாய்டிக் தந்திருக்கிற வெளிப்பாட்டை தந்திருக்கிறேன். வேர்ட் இன்டர்பிரேட்டட் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த நேம் ஆஃப் காட். எங்கள் வாழ்க்கையில் வேர்ட் இன்டர்பிரேட் ஆயிருக்கிறது. நாங்கள் அந்த நேம் ஆஃப் காடுக்குள்ள வந்திருக்கிறோம். அது பலத்த துருகம். சோ அது சேஃபான பிளேஸ். ஆபத்தான இந்த உலகத்திலே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் உடைய வார்த்தையாக இருக்கிறது. சத்ரு எங்களை டச் பண்ண முடியாது. வி ஆர் இன் த டாப் ஆஃப் த டவர். அவனவரை அவனை வீழ்த்துவதற்கு மில் ஸ்டோன் எங்கள் கையில் இருக்கிறது. எந்த கல் இருக்கிறது? நாங்கள் ஆண்டவரே டாப்ல வந்திருக்கோம். எங்களை மேலே கொண்டு சொல்கிறவராக இருக்கிறோம். நாட்டில் முழங்கால் போயிட்டு எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீராக. சாத்தான் எனக்கும் தோல்வி அடைவனாக. அவனுடைய முயற்சிகள் தோல்வி அடையட்டும். கர்த்தாவே சோத்திரம். எங்கள் வாழ்க்கையில ஜெயத்து தருவீராக, பிளஸ்ஸிங்கை தருவீராக. வாக்கு தத்தமான வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஆமென். கர்த்தராய் இயேசுவே வாரும். எங்களை நீதாங்க ஏற்றுக்கொள்ளுவீராக. மகிமேலே ஏற்றுக்கொள்ள சீக்கிரமாய் வருவீராக. மலங்கால் போயிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும் கிருபையாயிரும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இப்பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பாடலை பாடும் பொழுது காணிக்கையினால கர்த்தரை கனப்படுத்துவோம். ஜீவானந்த அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்துவார்கள்.
பாடல் 329. பாடல் 329. அந்த நாள் இன்ப 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 நாள். சரணங்கள் 1, 4, 5. சரணங்கள் 1, 4, 5. அந்த நாள் இன்ப 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 நாள். எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றினான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த பூமி வெந்தூரி தாம்பலாகுமே. சிந்தித்து மனம் விரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்தூரி தாம்பலாகுமே. சிந்தித்து மனம் விரும்பி அவரை அண்டிக்கொள். இறைவுடன் ஓடிவா என்னில் சேர.
மகிழ்ந்து கூறிப்பார். பாட்டு பின்னே போவார், பாட்டு பாடுவார். பரவசங்கள் தூண்டு மிக மகிழ்ந்து கூறிப்பார். ஆனந்தம் என்றுமே ஆர்ப்பரிப்போம் அவரையே. ஆனந்தம் 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 என்றுமே ஆர்ப்பரிப்போம் அவரையே. ஆனந்தம் 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 அந்த நாளின் சுராஜன் மாணி புதிய வானம் புதிய பூமி தோன்றும் நாளிலே நித்திய காலம் நாமும் அங்கே வாழ்வும் என்றுமே. புதிய வானம் புதிய பூமி தோன்றும் நாளிலே நித்திய காலம் நாமும் அங்கே வாழ்வும் என்றுமே. தூதர்கள் யாதரும் தேவைகள் புரிவாரே என்றுமே என்றுமே. யாவரும் தேவைகள் புரிவாரே என்றுமே என்றுமே. அந்த நாளின் பகிர்ந்த எங்கள் ஈஸ்வராஜன் வாணி தோன்றும் அல்லையா 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 அல்லையா. கஷ்டம் நஷ்டம் பட்ட பாடு பறந்து போகுமே, பஞ்சம் பசி தாகமுமே மறைந்து போகுமே. கஷ்ட நஷ்டம் பட்ட பாடு பறந்து போகுமே, பஞ்சம் பசி தாகமுமே மறைந்து போகுமே. பாடு நோய் துன்பமும் வருத்தங்கள் யாவுமே நீங்குமே நீங்குமே. நோய் துன்பமும் வருத்தங்கள் யாவுமே இங்குமே இங்குமே. அந்த நாளின் இந்த நாள் ஈஸ்வராஜன் வாணி அல்லையா 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 அல்லையா.
ஜெபமோ பிரஸ்துதம் இருக்கும்ல நல்ல இயேசுவே மிஸ்தோத்திரிக்கிறோம். நீரே ஆண்டவரே உலகத்தை சிருஷ்டித்தே, நீரே ஆண்டவரே மீட்பராயிருக்கிறீர். இந்த கடைசி காலத்திலே நீரே ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிற சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்க உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொள்ளும். இதுவரைக்கு உள்ள கிறிஸ்தவர்களுக்கு இவ்விதமாக வெளிப்பாடு தரவில்லை. எங்களுக்கு ஆண்டவரே அந்த மில் ஸ்டோன் தந்திருக்கிறீர், சாத்தானுடைய தலையிலே போடத்தக்கதாக அந்த வெளிப்பாட்டை தந்திருக்கு. சாத்தானை ஜெயித்து நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வர்களாக இருக்கிறோம். இன்வின்சிபிள் ஆர்மி, ஒருவரையும் எதிர்க்கக்கூடாத சேனையாக நீர் வைத்திருப்பதற்காக நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே நமக்கு சோத்திரம். அதை முழங்கால் போயிருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதி. அருமையான சோரன் யோனத்தானுக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லா விதமான அன்றைய சுகவீனங்களையும் எடுத்து போட்டு பரிபூர்ண சுகத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மலங்கால் போயிருக்கிற பெரியோர் சிறியோர் எல்லாருக்குமே பலத்தை தாரும், சுகத்தை தருவீராக. ஹெல்த் உமரத்திலிருந்து வருகிறது, ஸ்ட்ரென்த் உமரத்திலிருந்து வருகிறது. நீர் எங்களை பலப்படுத்துகிறவராயிருக்க இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் ஜெயமாய் வாழ உதவிச்சு ஆவிக்குரிய ஜீவியை செய்ய கிருபத்தார். சாத்தானை நாங்கள் ஜெயித்து நாங்கள் ஆண்டவரே ஆவிக்குரியவளாக இருக்க உங்களுடைய மனவாட்டியாக ஜீவிக்க எங்களை பலப்படுத்தும். கொடுக்கப்பட்ட செய்தி ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். மறுபடியும் நாங்கள் மாலை வேலையில் நாங்கள் கூடி வரும்பொழுதும் உங்களுடைய பிரசன்னங்கள் மத்தியில் இருக்க வேண்டுமா ஜீவிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுவீராக. காலையிலையும் மாலையிலையும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதனை செய்து உம்முடைய வார்த்தையை கேட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க கருவத்தார். ஏறத்தான காணிக்கைகளை ஆசீர்வதிப்பீராக. இதை ஆயிரம் மடங்காக உம்முடைய பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுப்பீராக. எல்லா மகிமையும் நீரை எடுத்துக்கொள்ளும். கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.